கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய பெரிதான கிருபையில் அவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக இந்த வாரத்தில் நாம் கூடி தேவன் கடந்த நாட்கள் முழுவதிலும் நமக்கு தந்திருக்கிற இந்த மாபெரும் ஒரு ஆசீர்வாதம் அந்த வால்யூம் ஸ்டடிக்குள்ள மீண்டும் நாம் கடந்து போகலாம். அதற்கு முன்பதாக நம்முடைய தேவனுக்கு நாம் இதற்கு கோடான கோடி நன்றிகளை கூட தாழ்மையோடு ஏறெடுத்து நாம் கடந்து செல்லலாம். அப்ப இதுவரையிலும் சகோதர சகோதரிகளே, நாம் இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில 6 பாடங்கள் நாம முடிச்சிருக்கிறோம். ஆனா இதற்கு முன்பாக நம்ம 5 பாடங்களுக்கு நம்ம செய்யாத ஒரு முயற்சி இந்த ஒரு பாடத்துல இருந்து நாம துவங்கணும். அப்ப இந்த வால்யூம் ஸ்டடி எல்லாம் நம்ம பிரதர்ஸ் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பெரின் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரின் ஸ்டடிஸ் நம்ம இதே பாடத்துல என்னென்ன வகையில நாம ஐக்கியங்கள் வச்சுக்கொள்ளலாம், டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதுல ஒன்று வந்து பெரின் மீட்டிங் பார்த்தோம், கிட்டத்தட்ட இதே தான். அது என்ன, பெரின் ஸ்டடிஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லும் போது எப்படி பெராயா பட்டணத்தார் மனோவாஞ்சியா இருந்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அனுதினமும் தங்கள் வீடுகளில் போயிட்டு ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய ரகசியங்கள் தெரிஞ்சு கொண்டாங்களோ, அது போல இன்னைக்கு நாமும் கூட செய்யணும் ஒரு ஒரு விஷயத்தையும். ஸோ அந்த ஒரு பார்வை தான் அந்த பெரின் ஸ்டடிஸ். அப்போ நமக்கு 6 வால்யூம் மாத்திரம் இல்லை சகோதரர் ரசல் வந்துட்டு, நமக்கு 6 வால்யூம், அதற்குள்ளாக தேவனுடைய எல்லா திட்டங்களையும் அவர் தெளிவா கொடுத்திருந்தார். ஆனா இப்போ அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம சகோதரர்கள் இன்னும் கூட பயன்படுத்துறாங்க. என்னன்னா 6 வால்யூமுக்குமே ஒரு வால்யூமுக்கும் ஒரு புஸ்தகம் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. ஆனா அது என்ன எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னா இந்த மாதிரி புஸ்தகம், பெரின் க்வெஸ்டின்ஸ் இருக்கும், பெரின் க்வெஸ்டின்ஸ் ஃபார் தி நியூ கிரியேஷன் அப்படின்னா ஒரு வால்யூமுக்கும் ஒரு க்வெஸ்டின் புக் இருக்கும். இப்ப நம்ம வால்யூம் எல்லாம் படிச்சு ஒரு பாடம் எடுத்துட்டோம்னா அதைய நிதானிச்சு அதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் தியானிச்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாடத்தில் இருக்கிற காரியங்களை நாம் எந்த அளவுக்கு கற்று உள்ள உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு பரிசோதனை பண்றது, அதை நம்முடைய இருதயத்துல நாம நிலைச்சு நிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு முயற்சி சகோதரர்கள் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப நாளாவே இருக்குது, ஆனா இது யாரும் பயன்படுத்துறது இல்லை. அப்போ அந்த ஒரு ஒரு இந்த நியூ கிரியேஷன் ஃபர்ஸ்ட் பாடம் நம்ம முடிச்சிட்டோம்னா அதுல எவ்வளவு பாயிண்ட்ஸ் நம்ம கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாடத்துல இருந்து அநேக கேள்விகள் கேட்டெடுப்பாங்க இந்த புஸ்தகத்துல. அந்த கேள்விகள் நீங்க தியானிச்சு பார்க்கும் போது ஒருவேளை படிக்கும் போது தவற விட்டுட்ட பாயிண்ட்ஸ் கூட மனசுல நிற்கும், படிக்கும் போது புரிஞ்சு கொள்ளாத சில பாயிண்ட்ஸ் கூட நமக்கு புதுசா புரியும். ஏன்னா என்னைக்குமே கேள்விகள் கேட்கும் போது நம்ம என்ன ஆகும், ரொம்ப பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நமக்கு. அதனால தான் எப்பயுமே ஒரு சகோதரர் வந்து சப்ஜெக்ட் எடுக்கும் போது சில கேள்விகள் போட்டுட்டு அப்புறம் எடுக்கிறது இல்லைங்களா. அப்போ அந்த வகையில பார்க்கும் போது ஒரு வால்யூமுக்கு இருக்குது, அதே போல புது சிருஷ்டி வால்யூமுக்கும் இந்த பெரின் க்வெஸ்டின்ஸ் இருக்குது. அப்ப நம்ம ஏற்கனவே நம்ம போன வாரத்தில் சொன்னபடி இந்த 6வது பாடம் நம்ம முடிச்சிட்டோம். ஆனா பாருங்க, ஒரு பெரிய காலம் எடுத்துட்டோம், கிட்டத்தட்ட 3 மாசம் எடுத்துட்டோம் 6வது பாடம் மாத்திரம். அப்ப ஒரு வாரம் ஒரு பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்ஸ் பார்த்தோம். ஆனா இப்போ 6வது பாயிண்ட்ல எவ்வளவு 6வது பாடத்துல எவ்வளவு பாயிண்ட்ஸ் நாம நினைவு வச்சிருக்கோம், ரொம்ப கஷ்டம். 20%, 20% கூட இருக்கிறது மனசு கஷ்டம். அப்ப நம்ம இப்ப என்ன பண்ணா, ஒரு பிளாஷ்பேக் அப்படி அந்த 6வது பாடத்துல நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான பாயிண்ட்ஸ், அதை வந்துட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிற கேள்விகளின் மூலம் நாம எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாம பார்த்தீங்கன்னா இந்த 6வது பாடத்துக்காக மாத்திரம் இந்த க்வெஸ்டின் புக்ல எவ்வளவு கேள்விகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 106 கேள்விகள் இருக்கு 6வது வால்யூம் அப்படின்னு அந்த பண்ணிக்கணும். 6வது வால்யத்துல இந்த 6வது பாடத்துக்குள்ள 106 கேள்விகள் இருக்கு. ஆனா அவ்வளவு நாம இன்னைக்கு பார்க்க முடியாது. ஆனா சில முக்கியமான கேள்விகள் என்று நம்ம கொஞ்சம் நம்ம மனசுல பட்டது, அதை நான் உங்களுக்கு ஒரு 10 அல்லது 12 கேள்விகள் மாத்திரம் நம்ம இங்க இன்னைக்கு கேள்வி கேட்டு அந்த கேள்வியான பதில் நம்ம பார்க்கும் போது அது உண்மையிலேயே முக்கியமான பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம், ஒரு ரீகலெக்ஷன். மறுபடியும் நம்ம பார்த்து முடிச்ச அந்த புது சிருஷ்டியின் அமைப்புக்குள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், அதுல நாம் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான சில கருத்துக்கள். சரி, அதற்கு முன்பாக நாம் என்னெல்லாம் பார்த்தோம் இந்த 6வது பாடத்துல அப்படின்னா, நான் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்க அப்படியே நினைவுல கொண்டு வந்துடலாம். முதல்ல இந்த சபையினுடைய அமைப்பு பத்தி நாம பார்த்தோம் சகோதர சகோதரிகளே. இந்த புது சிருஷ்டி அமைப்பு, இந்த சபை என்று சொல்லும் போது தேவன் பார்வையில் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி, அப்புறம் இந்த சபைக்கு சில முக்கியமான பொறுப்புகள்ல சகோதரர்களை நாம நியமிக்கிற விதம், மூப்பர் மேய்ப்பர், அதே அதே சமயத்தில் அவங்களுக்கு உதவி மூப்பர்கள், இவர்களை எப்படி நாம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல எலெக்ஷன் எப்படி நடக்கணும், அந்த எலெக்ஷன்ல கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், அப்போ அதுல இருக்கிற சில சட்ட திட்டங்கள், நமக்கு பிரயோஜனம் உள்ள சில அறிவுரைகள் நம்ம அதுல பார்த்திருந்தோம். அதே சமயத்துல அந்த எலெக்ஷன்ல நாம கருத்துல கொள்ள வேண்டியது என்ன இல்லைங்களா, உலகத்தின் எலெக்ஷனுக்கும் அதே சமயத்துல புது சிஸ்டின் அமைப்புக்குள்ள இருக்கிற எலெக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம், அந்த எலெக்ஷன்ல நாம என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வைக்கணும், இதெல்லாம் கூட நாம சில காரியங்கள் நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமான டாபிக்கா எது பார்த்தோம்னா, அபவுட் பெய்டு மினிஸ்ட்ரி, ஊழியம், பணம் வாங்கிட்டு செய்யக்கூடிய ஊழியங்கள் பத்தி. அப்ப அப்போஸ்தலருடைய நாட்கள்ல மினிஸ்ட்ரி எப்படி செஞ்சாங்க, அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்தது, ஏதாவது ஆதாயம் பெற்றுக்கொண்டு செய்தார்களா இல்லையா, அப்போ இன்னைக்கு நாமும் கூட அழைக்கப்பட்டிருக்கும் போது நாமளும் செய்யக்கூடிய ஊழியங்கள் எப்படி இருக்கணும், அப்போ பணம் வாங்கறது நல்லதா இல்ல, எது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு முன் உதாரணமா இருக்கும், அப்போ பெய்ட் மினிஸ்ட்ரி பத்தி நாம பார்த்தோம். அதற்கப்புறம் தான் முக்கியமான டாபிக் குள்ள வந்தோம், என்னன்னா சபைக்குள்ள சில வித்தியாசமான சூழ்நிலைகள்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், சில சமயங்கள்ல ஒரு சகோதரனோ சகோதரியோ தவறுகள் செய்யும் போது அந்த தவறுகளை நாம சீர்படுத்த பண்றதுக்கு, சீர்பொருந்த பண்ணுவதற்கு நாம கையாள வேண்டிய ஸ்டெப்ஸ் முறைகள், எப்படி அந்த தவறை நாம அப்ரோச் பண்ணணும், அதெல்லாம் கூட நம்ம சில பாயிண்ட்ஸ் நாம பார்த்தோம். ரொம்ப பெரிய டாபிக், அதைத்தான் ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தேன். அப்ப சபையில சிலர் ஒழுங்கு இல்லாமல் இருப்பாங்க, அவங்க அவங்களுக்கு வந்துட்டு அவங்களை நாம எப்படி அவங்களுடைய தவறுகளை சுட்டி காமிக்கிறது, அது யார் சுட்டி காமிக்கலாம், ஏன் எல்லாரும் அது செய்யக்கூடாது, இந்த மாதிரி வித்தியாசமான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அப்ப அந்த தவறை வந்துட்டு சபையில வசனங்களின் படி நாம கையாளுவதற்கு முன்பதாக நம்முடைய சகோதரன் நம்முடைய சகோதரியுடைய தவறுகளை பலவீனங்களை பகிரங்கமா சொல்லலாமா, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்கலாமா குணலட்சணங்கள் எப்படி வளரும், இதெல்லாம் நாம பார்த்த ரொம்ப முக்கியமா. அப்புறம் நாம கடைசியா நாம பார்க்கும் போது நாம நம்மளுடைய ஐக்கியம், சபை கூடி வருதல், அதனுடைய முக்கியத்துவம், அப்ப இந்த சபை கூடி வருதல நம்ம எப்படி எந்த அளவுக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாம், அப்ப எந்தெந்த வகையில நம்முடைய ஐக்கியங்கள் வச்சுக்கொள்ளலாம், அப்புறம் நாலு மிக முக்கியமான மீட்டிங்ஸ் நாம பார்த்தோம் சரிங்களா, அந்த மீட்டிங்ஸ், அப்புறம் சில டாக்டரின்ஸ் விசுவாசங்கள்ல நமக்கு உள்ள வேறுபாடு வந்துச்சுன்னா அதை கூட நாம எப்படி கையாளணும், புது கருத்துக்கள் கொண்டு வந்துட்டு யாராவது சகோதரன் வந்தா அதை எப்படி சபையா நாம இருந்து டீல் பண்ணணும். அப்ப சபைக்குள்ளேயே வெவ்வேறு நிலைகள்ல சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, ஒருத்தர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கொள்வார் ஈஸியில, ஆனா சிலர் வந்துட்டு கொஞ்சம் கடினம் தான். ஆனா இந்த இப்படி இருக்கிற இந்த வித்தியாசத்தை கூட நம்ம எப்படி ஆவிக்குரிய பார்வையில நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப அந்த எளிய தாழ்மையான சகோதரர்களை நம்ம அவங்களுக்கு இடையெல்லாம் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். கடைசியில அந்த மீட்டிங்ஸ்ல அடக்க ஆராதனை கூட பார்த்தோம், அடக்க ஆராதனையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள். கடைசியா நம்ம சொல்லும் பொழுது அப்புறம் பணம் சபைக்காக அந்த என்ன சொல்ல அர்ப்பணிப்புகள் காணிக்கைகள் எப்படி நம்ம கலெக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் தான் நம்ம முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம இந்த பாடம் முழுவதுமாக நம்ம பார்த்தோம். இது சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் நினைவுல வரணும், கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா ரொம்ப காலம் நம்ம எடுத்திருக்கிறோம், ஆனா அது நீங்க மனசுல வைக்கலாம். சரி, இப்ப நம்ம ஒரு 12 கேள்வி இந்த பாடத்துல இருந்துட்டு நம்ம கேட்கிறோம். 106 கேள்வி, நான் 106ல இருந்துட்டு ஒரு 12 தான் எடுக்கிறேன், ஆனா 12 முக்கியமான டாபிக்ல இருந்து ஒரு ஒரு கேள்வியா வருது, அதன் மூலம் அந்த டாபிக் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அப்போ முதல் கேள்வி நான் இங்கிலீஷ்ல படிச்சு தமிழ்ல சொல்றேன், நீங்க பதில் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா மனசுக்குள்ள உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வருதா பாருங்க. ஆனா கண்டிப்பா அந்த பாயிண்ட் இவங்க எப்படி இது கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த க்வெஸ்சன்ஸ் கேள்வி கொடுத்துருவாங்க, பக்கத்திலேயே அந்த கேள்விக்கு பதில் வேணும்னா பேஜ் நம்பர் போட்டு அதுல அந்த பேஜ்ல எத்தனாவது பேராகிராஃப்ல இந்த கேள்வி சம்பந்தமான பதில் இருக்குன்னு கூட சொல்லிடுவாங்க. ஆனா அது இங்கிலீஷுக்கு தான், தமிழுக்கு இல்லை. அப்ப நம்ம அதை வச்சு நம்ம சொல்லிடலாம். அப்ப நான் முதல் கேள்வி நான் கேட்கிற விஷயம், How is each congregation to recognize all other ecclesias and expect the Lord to provide for the needs of the church as a whole. அதாவது இந்த சபைகள் பற்றி நாம படிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா எக்லிஷாஸும் ஒரே எக்லிஷாஸ், எல்லாமே கர்த்தர் இயேசுனுடைய சபை தான். கர்த்தர் இயேசு தான் இந்த சபைகள் எல்லாவற்றுக்கும் தலையாக இருக்கிறார், அது நாம பார்த்தோம். அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு எக்லிஷாவும் கூட அவங்களை எப்படி அவங்க உணரணும் என்னன்னா, அவங்க ஒரு தனி எக்லிஷாவா அவங்களை உணரணும். அவங்க எக்லிஷாவுக்கு யார் தான் தலை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தான் தலை அப்படிங்கறத அவங்க உணரும். இப்படி இருக்கும் போது இப்பதான் கேள்வி வருது. கேள்வி என்னன்னா, அப்போ ஹவு இஸ் ஈச் காங்கிரகேஷன் டு ரெகனைஸ் ஆல் அதர் எக்லிஷியாஸ்? அப்போ ஒரு ஒரு தனி தனி எக்லிஷாவும் சபைகளும் மற்ற சபைகளை எந்த மாதிரி எண்ணணும்? இதுக்கு நாம என்ன பாயிண்ட்ஸ் நாம இந்த வால்யூம்ல நாம பார்த்தோம், புரியுதுங்களா? எல்லா எக்லிஷாஸும் ஒண்ணு, கர்த்தர் இயேசுவின் சபை, அவர் தான் தலை. அதே போல ஒரு ஒரு தனித்தனி எக்லிஷாவும் புரிஞ்சிருக்கணும். நாமும் கூட, நமக்கு கூட கர்த்தர் இயேசு தான் தலை, நாமும் ஒரு தனி எக்லிஷா. இப்ப கேள்வி, இந்த ஒரு ஒரு எக்லிஷாவும் மற்ற எக்லிஷாஸ் எந்த ரீதியில அவங்க கருத்தில் கொள்ளணும்? அதுதான் அங்க கேள்வி இல்லைங்களா. அப்படி கேட்கும் போது நம்ம பதில் பேஜ் நம்பர் கொடுத்திருக்காங்க, அதுல இருந்து நான் பதில் வாலியத்தில் இருக்கிறத நான் படிச்சு நான் சொல்றேன். ஏன்னா அந்த பாயிண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் டு ஃபீல் அ ஒன்னஸ் வித் ஆல் தி டியர் எக்லிஷாஸ் ஆஃப் லைக் பிரஷியஸ் ஃபெய்த் இன் தி டியர் ரெடிமர்ஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் இன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட் எவ்ரிவேர். அப்போ ஒரு ஒரு சபையும் மற்ற சபைகளை எப்படி பாவிக்க வேண்டும் என்றால், இங்க சொல்லும் போது அதாவது இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துல மற்ற சபைகள் எல்லாரும் அதே விசுவாசத்தை கொண்டிருக்கும் போது அந்த விசுவாசத்துல ஒருமைய அவங்க உணரணும். நான் உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க தயவுசெய்து சொல்லுங்க, சரிங்களா? இதுல நான் சொல்ல போ, இட் இஸ் டு ஃபீல் எ ஒன்னஸ் வித் ஆல் டியர் எக்லிஷாஸ், மற்ற எல்லா எக்லிஷாஸ் கூடயும் ஒரு ஒரு எக்லிஷாவும் அந்த ஒருமையை உணரணும். எதின் அடிப்படையிலனா, of like precious faith, இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையில அந்த ஒருமைய அவங்க உணரணும். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஒருமையை உணரணும், இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஒரு ஒரு எக்லிஷாவும் எல்லா எக்லிஷாவும் எப்படி எல்லாம் கன்சிடர் பண்ணணும்னா, நாம் எல்லாம் ஒரே எக்லிஷா, எதின் அடிப்படையில், அதுதான் முக்கிய கேள்வி. லைக் பிரஷியஸ் ஃபேத், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் எதுல விசுவாசம்? இந்த டியர் ரெடீமர்ஸ் சாக்ரிஃபைஸ் அண்ட் இந்த ப்ராமிசஸ் ஆஃப் காட், கர்த்தர் இயேசுவினுடைய ஈடு பலியின் மேல் இருக்கிற விசுவாசம். அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின எல்லா வாக்கு தத்தங்களின் மேலும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம ஒருமையா உணரணும். ஏன் இது ஏன் இப்படி சொல்லிட்டாங்க இந்த பாயிண்ட் அப்படின்னா, ஒரு வசனம் இருக்கு நமக்கு இன்னைக்கு கடைசி நாட்களா இருக்கனால சகோதர சகோதரிகளே. அப்போ நாம பார்க்கும் போது இன்னைக்கு இந்த கடைசி லவோதிக்கா சபையினுடைய காலகட்டத்தில் இது ஹார்வெஸ்ட் டைம், பிரித்தெடுக்கிற காலம், மணிகளை சேர்க்கிற காலம். அப்ப தேவன் வினோதமான காரியங்களை சபைக்குள்ள அனுமதிக்கும் பொழுது சில சமயங்கள்ல பலவீனத்துல நாம ஒருமைக்கு முயற்சிக்கிறோம், ஆனா வேதம் அங்கீகரிக்காத ஒருமைக்கு முயற்சிக்கிறோம். அது அப்பதான் இந்த பாயிண்ட் நமக்கு நல்லா புரியும். இட் இஸ் டு ஃபீல் அ ஒன்னஸ் வித் ஆல் தி டியர் எக்லிஷாஸ் ஆஃப் லைக் பிரஷியஸ் ஃபெய்த் இன் ரெடிமர் சாக்ரிஃபைஸ் அண்ட் ப்ராமிசஸ். கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியின் மேல வச்சிருக்கிற விசுவாச நம்பிக்கை, தேவன் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்களின் மேல விசுவாச நம்பிக்கை, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில மற்ற எல்லா எக்லிஷாஸ் கூடயும் ஒரு ஒரு எக்லிஷாவும் ஒருமை பாராட்ட வேணும். இதுல தான் பாராட்டு. ஏன்னா வசனம் நாம பார்க்கும் போது பிணம் எங்கேயோ இல்லைங்களா, அப்ப ஒருமை அங்க பேசிருக்கிறார். ஒருமை எங்க வரும், புரியுதுங்களா? பிணம் இருக்கும், அந்த பிணத்தை கண்டிப்பா என்ன வரும், ஒரு கழுகு வந்து உக்காரும், பக்கத்துல என்ன ஆகும், இன்னொரு கழுகு வந்து உக்காரும், அப்படி என்ன ஆகும், இன்னொரு 10 கழுகு, அது வரைக்கும் கழுகுகள் எங்க இருந்திருக்கும், எங்கெங்கயோ இருந்திருக்கும். ஆனா இந்த கழுகுகள் எப்போ அந்த ஒருமைக்குள்ள வரும்னா, பிணத்துக்கிட்ட கூடும் போது. இந்த ஒருமை தான் வேதம் சொல்லுது, புரியுதுங்களா? ஒன்னஸ் இருக்கணும், ஒருமை இருக்கணும், ஆனா எது எது எதின் அடிப்படையில், நடுவுல பிணம் இருக்கணும். பிணம் என்ன சொல்லுவோம் நாம, ட்ரூத், ஆகாரம், சத்தியம். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் வரக்கூடிய ஒரே விசுவாசம், புரியுதுங்களா? அந்த ஒருமையில இருக்கிறவங்க அந்த ஒரு என்ன சொல்லலாம், அங்க கூடுகை நடக்குது பாத்தீங்களா, ஃபெலோஷிப், கழுகுகளுக்கு மத்தியில அந்த ஃபெலோஷிப் தான் ஒன்னஸ், அது தான் ஒருமை. கழுகுகள் இருக்கும், சில கழுகுகள் தூரத்துல இருக்கும், அங்க இருக்கும், அந்த கழுகுகள் வந்துட்டு பிரதர் கிடையாது. யார் தான் பிரதர் நமக்கு? கழுகுகள் இருக்கும், அங்க ஒரு கழுகு இருக்கும், இங்க ஒரு கழுகு இருக்கும், இங்க ஒரு கழுகு இருக்கும், மேலையும் பறந்துட்டு இருக்கும். கழுகுகள் தான், ஆனா அது இந்த கழுகுகளுக்கும் அந்த கழுகுகளுக்கும் வித்தியாசம். பிரதர்ஸ் இன் கிரைஸ்ட், பிரதர்ஸ் இன் ஃபெய்த் அப்படின்னு சொல்லும் போது எந்த ஃபெய்த், என்ன கிரைஸ்ட், இங்க இருக்கணும் அந்த ஒன்னஸ். இன்னைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபைகளுக்குள்ள நம்ம பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. கழுகுகள் எல்லாம் சேர்ந்துட்டு மீட்டிங் போடுறாங்க, நாம் எல்லாம் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும் ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க மீட்டிங் போடுற இடத்துல பிணம் இல்ல, அங்கதான் ஆயிட்டு தப்பாயிடுது. ஏன்னா பேசுறாங்க, அப்போ சபை என்னைக்கு ஒன்னா இருக்கணும், பிரதர்ஸ்குள்ள அந்த பிரதர்லி லவ் இருக்கணும், அது போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட் இருக்கு, ரொம்ப நல்ல தாட். பட் என்ன முயற்சி நடக்குதுன்னா, கழுகுகளுக்கு மத்தியில பிணம் இருக்கிற இடத்த விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஒன்னஸ் ட்ரை பண்றாங்க. அதாவது வசனத்துல அங்க வராத ஒன்னஸ் இல்லைங்களா. அப்போ வசனம் சொல்லும் போது அந்த ஒன்னஸ் சபைக்குள்ள அந்த ஒருமை இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். ஆனா எது அடிப்படையில, அந்த விசுவாசத்தின் அடிப்படை. அந்த விசுவாசம் எப்படி வரும், அந்த டாக்டரின்ஸ், அந்த சத்தியங்கள். அப்போ பிணம் எங்கேயோ அங்க அந்த கழுகு வரும். நம்முடைய மூத்த சகோதர சப்ஜெக்ட்ல பேசின பாயிண்ட் ரொம்ப நமக்கு டச் ஆச்சு. இப்ப ரீசெண்டா தான் பேசிருக்கிறார், ஏன்னா இப்ப பேச வேண்டிய காலம். இந்த ஒரு ட்ரூத் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுதுங்களா, பாத்தீங்களா? ஏன்னா ட்ரூத்துக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு அடையாளம் இருக்குது, சத்தியத்துக்கு மின்னல் இல்லைங்களா. அடிச்ச உடனே என்ன ஆகும், ஒரு செகண்ட்ல தான் அடிக்கும், அப்படியே ஒரு இருளுக்குள்ள ஒரு பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் அப்படி வரும். நமக்குள்ள இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்த ஒரு சின்ன வசனத்துல தான் சொல்றாங்க, ஆனா அப்படி காமிக்குது பாருங்க, பிளாஷ் அட்டா. ஏன் இந்த மாதிரி நமக்கு இதனால என்ன பண்ணிருப்போம், பிள்ளைங்க வாங்கியோ அங்க கூடு. ஆமா, பிணம் இருக்கிற இடத்துல கழுகு கூடு. ஆனா இது இன்னைக்கு நம்ம காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள அநேக காரியங்கள் நடக்கும் போது, அப்போ தேவன் சொன்ன வசனத்தின் பிரகாரம் நம்முடைய காரியங்கள் இருக்குதான் அதை பார்க்கணும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. நம்ம எல்லோரும் ஒரு எக்லீஷா தான், அதே சமயத்துல தனித்தனி எக்லீஷாவும் கூட. அப்ப தனித்தனி எக்லீஷா இருக்கும்போது மற்ற எக்லீஷா கூட நாம் எப்படி பாவிக்கணும்னா, நாம் எல்லோரும் ஒருமையில் இருக்கிறோமா, அந்த ஒருமை தேவன் கொடுத்த அந்த சத்தியத்துல, அந்த விசுவாசத்துல, அவருடைய வாக்கு திட்டங்களின் மேல, அதன் அடிப்படையில அங்க இருக்குதா, அங்க நாம பார்க்கணும். அப்ப அந்த ட்ரூத் ஒன் இல்ல, அந்த விசுவாசம் ஒண்ணு இல்ல, அது இல்லாம ஒரு ஒருமைன்னா அது வரவே வராது, அது வரவே வராது. ஏற்கனவே இன்னொரு நாள் பார்த்த பாயிண்ட்ல, ஒரு சமாதானம், ஒரு ஒருமை நீங்க முயற்சி பண்றீங்க, ஆனா தேவனுடைய ஆவியை ஒதுக்கி வச்சுட்டுன்னா அந்த ஒருமை, அந்த ஐக்கியம், அது உங்களை தவறான வழிக்கு, ஆபத்தான நிலைக்கு உங்களை வழி நடத்திட்டு போயிடும். ரெண்டாவது க்வெஸ்சன் நாம பார்க்கலாம். அப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் வந்துட்டு எது சம்பந்தமான தலைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, சபையில முக்கியமான பொறுப்புகளை, அதற்கான சகோதரர்களை நாம நியமிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயத்துல. அப்போ எல்டர் என்று சொல்லும் பொழுது அவர் எப்படி, அவருக்கான தகுதிகள், அவருக்கான முறைகள், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும், எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கக்கூடாது. அதே போல சபையில் இருக்கிற ஒரு ஒரு பொறுப்புக்கும் வரக்கூடிய சகோதரர்கள். அது மாத்திரமல்ல, இவங்களை எலெக்ட் பண்ணும் போது சபையினுடைய, சபையாருடைய கைகளில் தேவன் வைத்திருக்கிற பொறுப்புகள், இதெல்லாம் நாம பார்த்தோம். அதை நான் திரும்பி திரும்பி நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. இப்ப அதுலேருந்து சில முக்கியமான கேள்விகள், இதெல்லாம் வேதத்துல தெளிவா கொடுத்துருந்தோம், அப்படி நடக்கிறது இல்ல, வேற சபையில முதல்ல நடக்கிறது இல்ல, விட்டாச்சு. சில சமயங்கள்ல நமக்கு மத்தியில் கூட நடக்க முடியாது. தேவன் சொன்ன பிரகாரம் இந்த சபையினுடைய அமைப்புகள் நாம சில சமயங்களை பண்றது இல்ல. நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய வழிநடத்துதலுக்காக, அவருடைய ஆவியில, அவருடைய அப்போஸ்தலர்கள் மூலம் தேவன் சொன்ன வசனங்கள், இந்த அமைப்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது இல்ல, கண்டிப்பா ஃபாலோ பண்றது இல்ல. அது கூட நான் மூத்த சகோதர ஒருத்தருடைய வார்த்தையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில பிரச்சனைகள் அப்படின்னா, இந்த சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சட்ட திட்டங்களை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு குரூப்பையே தவறா வழி நடத்திட்டு போயிடுறார். அந்த குரூப் அவருக்கு பின்னாடி கண் மூடிட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த மந்தைக்கு இருக்கிற உரிமை, அது தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்புகள் அவங்க அறியாமல் இருக்கிறனால தான். அப்ப சர்ச் ஆர்கனைசேஷன், சபையில ஒரு ஒரு அங்கத்தினருக்கும் தேவன் எதிர்பார்க்கிற சுயாதீனம், அந்த அன்பு, அந்த சத்தி ஞானத்துல ஒரே வளர்ச்சி, இதெல்லாம் நாம அங்க கடைபிடிக்கணும். அப்படி இதெல்லாம் கொடுத்திருந்த போதும், கேள்வி இரண்டாவது கேள்வி, Why are not these matters, இப்போ நம்ம பேசிட்ட இந்த சபை குறிச்ச காரியங்கள் எல்லாம் சோ கிளியர்லி ஸ்கிரிப்சுரல், மோர் ஜென்ரலி அண்டர்ஸ்டுட், மோர் ஜென்ரலி சாரி அண்டர்ஸ்டுட் அண்ட் செட் ஃபோர்த், இந்த காரியங்கள் எல்லாம் இவ்வளவு தெளிவா வேதத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஏன் வந்துட்டு பொதுவா நமக்கு மத்தியில் அது நடைபெறுவதில்லை? இந்த கேள்வி, இந்த கேள்விக்கு அவங்க பதில் ஒரு பேஜ் நம்பர் கொடுக்கறாங்க, 79. அந்த பதில் நான் படிக்கிறேன் சகோதர சகோதரிகளே. அதே தான் அவங்களுக்கு வேல்யூ கூட பிரதர், why are not these matters so clearly scriptural, more generally understood and set forth? ஏன் இதெல்லாம் நமக்கு வேதத்தில் இருந்தாலும் நம்ம கடைபிடிக்கிற சில சமயங்கள் தவறிடுறோம் அப்படின்னா முக்கியமான காரணம் என்ன காரணம் யோசிக்கிறீங்க? சப்ஜெக்ட் கேட்டமில்ல. இதெல்லாம் இருந்தாலும் சில சமயங்கள நம்ம அந்த வசனங்களின் படி நடக்காம போயிடுறோம். சபை விஷயத்துல எழுதுறனா இப்படித்தான் இருக்கணும், அப்புறம் சபையினுடைய அங்கங்கள் இந்தெந்த பொறுப்புகள் செய்யணும், மற்ற சகோதரர்கள் இந்தெந்த பொறுப்புகள் செய்யணும், அப்படி இருக்கக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும் இல்லைங்களா? இப்படி சொல்லும் போதே நமக்கு முன்னாடி சில தவறுகள் நடந்துட்டே இருக்குது. ஏன் இது இதை பத்தி எல்லாம் வேதத்துல வசனங்கள் இவ்வளவு கிளியரா சொல்லியும் ஏன் நமக்கு மத்தியில் இந்த மாதிரி சில சமயங்கள்ல தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்ல போறதுதான் கேள்வி. அதான் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் ஞாபகம் இருக்குங்களா? தெரியல, கஷ்டம், பரவாயில்ல. பிகாஸ் ஹியூமன் நேச்சர் இஸ் பிளீஸ் டு ஹேவ் ஹானர் அண்ட் ப்ரிஃபர்மெண்ட் அண்ட் ஃபால்ஸ் ரெடிலி இன்டு ராங் கண்டிஷன் ஃபேவரபிள் டு தீஸ் பிகாஸ் தே ஹவ் பீன் பாப்புலர் ஆஃப் 17th centuries. அப்படின்னா ஏன் இந்த மாதிரி சபைகளுக்குள்ள அந்த கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களுக்கு மேலாக சிலர் நடந்து கொள்கிறாங்க, சிலர் அந்த அதிகாரத்தையே புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறாங்க, இது ஏன் இந்த மாதிரி தவறுகள் நடக்குதுன்னா பிகாஸ் ஹியூமன் நேச்சர் இஸ் பிளீஸ் டு ஹேவ் ஹானர் அண்ட் ப்ரிஃபர்மெண்ட். என்னன்னா நம்முடைய மனுஷ சுபாவம் எதை தா விரும்புது அப்படின்னா ஒரு மேன்மை இல்லைங்களா, மற்றவங்களுக்கு மேல ஒரு ப்ராமினன்ஸ், அப்போ சில புகழ்ச்சி, சில பெருமை. இத இது மனுஷ சுபாவம் வந்துட்டு விரும்புறதா இருக்கிறதுனால சிலர் அது கடுமையாகும் போது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால்தான் முக்கியமா இந்த காரியங்களை வருது. அண்ட் ஃபால்ஸ் ரெடிலி இன் டு ராங் கண்டிஷன்ஸ் ஃபேவரபிள் டு தீஸ் இல்லைங்களா. அப்ப உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டி வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகளுக்கு மாறான ஒரு சூழ்நிலையில அவங்க விழுந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம இது பெரிய காரியம், ஆனா பெரிய காரியமா கூட நம்ம நினைக்க கூடாது. அப்படி ஒருவேளை நமக்கு மதியில் நடந்தா, ஏன்னா இது மனுஷ சுபாவம், ஜென்ம சுபாவம், அதுதான் நினைக்கும். ஜென்ம சுபாவம் என்ன நினைக்கும்? எப்பயுமே நாலு பேர் நம்மளை பார்க்கணும், நாலு பேர் நம்மை பற்றி பேசணும். ஆனா புது சிருஷ்டிகள் சகோதர சகோதரிகளே, அருமையான பாயிண்ட் நம்ம எப்பயுமே மனசுல வச்சுக்கொள்ளணும். நாம 100% நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை 100% செஞ்சிருந்தாலும், அதாவது வியார் ஏன்னா நம்ம சொல்லும் போதே 100% செஞ்சு முடிச்சாலும் நாம அப்பிரயோஜனமான ஒலைக்காரர்கள் தேவனுக்கு முன்னாடி. அந்த புது சிருஷ்டிகள் எடுக்க வேண்டிய மனத்தாழ்மை, அதாவது இங்கிலீஷ்ல அருமையா இருக்கும், வி ஆர் அன்பிராஃபிட்டபிள் சர்வன்ஸ் அட் அவர் பெஸ்ட். நம்மளுடைய உச்சகட்டமே நாம நிறைவேற்றி முடிச்சிட்டாலும் அந்த நிலைமையில நீங்க அப்பிரயோஜனமான ஓலைக்காரன். அந்த தாழ்மை நம்ம மனசுல இருக்கணும். அப்போ இது வந்து நம்ம இதை ஓவர் கம், இதை மேற்கொள்வதற்கு நம்ம அங்க உதவும். அப்போ அடுத்த கேள்வி அபவுட் எலெக்ஷன்ஸ். அப்போ சபைக்குள்ள நிறைவேற்ற வேண்டிய இந்த எலெக்ஷன் சொல்லும் போது எலெக்ஷன்ல நிறைய விஷயம் பேசினார், அதாவது பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு நினைவு இருக்கும். எப்படி எலெக்ஷன் நடக்கணும், ஏன் நடக்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் நாம செய்யணும், எல்லாம் வெறும் கேள்வி தான் கேட்கற, உங்களுக்கு பதில் தெரியும் இல்லைங்களா. அப்புறம் புக்கு வேற கையில இருக்கு, நீங்க தாராளமா ரீகலெக்ட் பண்ணலாம். அப்படி எல்லாம் இருக்கும் போது சில சமயங்களில் ஒரு ஒரு சஜஷன் சொல்லியிருந்தா, என்ன சஜஷன் சொல்லியிருந்தாருன்னா பொதுவாக எப்படி எலெக்ட் பண்ணணும், சின்ன கேள்வி பதில் சொல்லுங்க, பொதுவாக எப்படி எலெக்ஷன் நடக்கணும், கைகளை உயர்த்தி தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கு ஒரு சஜஷன் கூட சொல்லியிருந்தாங்க, என்ன பண்ணலாம், நாம வாலியத்திலேயே பார்த்தோமே கை உயர்த்தி பண்றதுக்கு பதிலாக பெட்டி வச்சு என்ன பண்ணலாம், நாம ஓட்டு பெட்டி அதுல வச்சு போலான்னு சொன்னதுக்கு பிரதர் என்ன சஜஷன் கொடுத்துருந்தாரு, வைக்கலாம்னு சொன்னாரா வேண்டாம் சொன்னாரா? வேண்டாம் சொன்னார். ஏன் வேண்டாம்னு சொன்னார் அத்த கேள்வி இல்லைங்களா. வாட் டிஸ்அட்வான்டேஜ் இன் ஓட்டிங் பை பேலட் ஃபார் எல்டர்ஸ், முக்கியமான பாயிண்ட். ஏன் வந்துட்டு கையில கைதா பிரதர் உயர்த்தி நீங்க எலெக்ட் பண்ணணும், நீங்க என்ன பண்ண வேண்டாம், யாரோ ஒரு சகோதரன் கேட்டிருக்கு, ஏன் பிரதர் நம்ம ஓட்டு பெட்டி வச்சுக்கலாமே, நாம யாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு யாருக்கும் தெரியாது, சப்போர்ட் பண்ணாதவர் நம்மளை தப்பா நினைச்சுக்க மாட்டாரு, இருந்தாலும் இப்படி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு பிரதர் என்ன சொன்னாரு, நோ 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 நீங்க என்ன பண்ண வேண்டாம், ஓட்டு பெட்டியெல்லாம் வச்சு போட வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, ஏன் சொன்னார், நல்ல அருமையான பாயிண்ட் இல்லைங்களா. நான் பதில் தேடுற அதுக்குள்ள நீங்க பதில் யோசிங்க, நினைவு வந்தா சொல்ல. நீங்க ஆக்சுவலா இன்னைக்கு டிஸ்கஷன் தான், வெரி குவஸ்டின்ஸ் தான். இல்லைங்களா? வி ஆன்சர் தட் வாட் எவர் அட்வான்டேஜ் தேர் இஸ் இன் திஸ் இஸ் ஆஃப்செட் பை எ டிஸ்அட்வான்டேஜ். ஒரு நமக்கு ஒரு நஷ்டம் இருக்குதே, நீங்க ஓட்டு பெட்டியில வச்சு ஓட்டு போட்டீங்கன்னா என்னன்னா, நேம்லி இன் தி லாஸ் ஆஃப் தி டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் பில்டிங் அக்கம்பிளிஷ்ட் பை தி அப்போஸ்தலிக் மோட் ஆஃப் ஸ்ட்ரெச்சிங் ஃபார் தி ஹேண்ட். அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லிய பிரகாரம் நம்மோட கைகளை உயர்த்தி நம்முடைய விருப்பு வெறுப்புகளை தெரிவிக்கும் போதே அங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்புனா, டிசிப்ளின் அண்ட் கேரக்டர் பில்டிங் இல்லைங்களா. எவ்வளவு ஒழுங்கா அந்த ஒரு காரியத்தை நாம் செய்யறோம், எவ்வளவு ஒழுக்கத்தோடு செய்யறோம், அதே சமயத்துல அந்த விஷயத்தை செய்யும் போது நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற குணலட்சணங்களை எந்த அளவுக்கு அழகாக பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த விஷயத்துல இருக்குது. ஆனா அது நீங்க பெட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது அந்த கேரக்டர், புரியுதுங்களா? இப்ப உலகத்துல வந்துட்டு ஒரு வேளை உலகத்தான் வந்து இந்த மாதிரி கை உயர்த்தி நீங்க எலெக்ட் பண்ணுங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க? காய்ச்சி போச்சு சட்டை, சண்டை, ஃபுல் சண்டை போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. பெட்டியில போட்டாவே சண்டை தான், அது வேற இல்லைங்களா? அப்போ கை தூக்கி சொல்லுன்னா ரொம்ப போதும், கை தூக்கணும்னு எனக்கு எகென்ஸ்டா தூக்குனியான்னு கை வெட்டிடுவான் இல்லைங்களா? அப்ப ஒரு புது சிசி நினைப்புங்க போது ஒரு பிரதருக்கு சப்போர்ட், இன்னொரு பிரதருக்கு சப்போர்ட் இல்லை. இதைய நாம வந்துட்டு சொல்லணும், முதல்ல தைரியம் வேணும். தேவனுடைய ஆவியில அவருடைய சித்தம் செய்யறதுக்கு நாம நம்ம 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 கிட்ட இருக்கிற பொறுப்பு செய்யறோம். நாம முக்கியம் சும்மா இல்ல, பொறுப்பு செய்யறோம், கடமை செய்யறோம். அதை வந்துட்டு அவரை எரிச்சல் ஓட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? உன்னை இவரை பிளீஸ் பண்ற மாதிரியும் இல்லை. நாம செய்யறது தேவனுடைய சித்தம் தான் செய்யறோம். அப்போ அது எவ்வளவு ஒழுங்குல செய்யறோம், அப்போ அந்த அதை செய்யற விதத்துல உங்களுக்குள்ள இருக்க குணலட்சணம் அங்க வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் நீங்க பெட்டியில போட்டீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்காது. அப்போ இப்படித்தான் நாம் செய்யணும். அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கிறபடி அப்படி செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள், அந்த கேரக்டர், அது நம்ம மனசுக்குள்ள எப்பயும் ஞாபகம் வச்சிருக்கணும். அதனால்தான் அந்த பெட்டியில அவர் போட வேண்டாம்னு அங்க சொல்லியிருந்தார். அடுத்த நாலாவது கேள்வி, ஆமாம், ஊழியம் செய்யும் பொழுது பணம் வாங்கிட்டு செய்யறது, சம்பளத்துக்கு ஊழியம் செய்யறது. அப்ப அதை பத்தி நாம் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்தோம் சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கட்டும். அதாவது வாங்கி செஞ்சா தப்பில்ல இல்லைங்களா? ஆனா அப்போஸ்தலர்கள் கண்டிப்பா வாங்கவே இல்லை. கர்த்தர் இயேசு, 12 அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஏழ்மையான தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க யாருக்கிட்டையும் பணம் பத்தி கேட்டது கிடையாது அவங்களுடைய ஊழியங்களுக்காக. மாறாக கர்த்தர் இயேசு, 12 அப்போஸ்தலர்களும் பிதாவினுடைய பராமரிப்பை முழுவதுமாக நம்பியிருந்தாங்க. பிதாவு கூட அவங்களை முழுவதும் பராமரிச்சார். அப்ப சில முக்கியமான சிஸ்டர்ஸ் நம்ம பார்க்கும் போது அவங்களுடைய நாட்கள்ல இவங்களுடைய ஊழியத்துக்கு எல்லா விதத்திலையும் அவங்க ஹெல்ப் பண்ணது கூட நம்ம பார்க்கணும். அப்ப அதே சமயத்துல சில வசனங்கள் பைபிள்ல இருக்குது இல்லைங்களா, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக, அப்படி எல்லாம் இருக்கிற வசனத்தை இன்னைக்கு பெயர் சபையில தப்பா பயன்படுத்துறாங்க. அந்த வசனத்தை காண்பிச்சு என்ன பண்றாங்கன்னா, பெரிய அளவுல இந்த மணி கலெக்ஷனுக்காக ஊழியம் செய்யறாங்க. ஆனா அந்த வசனம் சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, ஃபார் தி பேசிக் நீட்ஸ். அப்போ சிலர்களுக்கே சொல்லும் போது, நீங்க போங்க, வீட்டுல எந்த வீட்டுக்கு போறீங்களோ அங்க சாப்பிடுங்க, அங்க தங்குங்க, சுவிசேஷம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னா, அந்த பேசிக் உணவும் தங்கவும். ஒருவேளை தேவன் வாய்ப்பு தந்தாருன்னா அது கூட அவங்க, அது பின் சப்ஜெக்ட்ல நம்ம பார்ப்போம், 6வது 7வது பின்னாடி புது வால்யூம்ல, அது கூட புது சிருஷ்டி வாட்ச் பண்ணணும். முன்னாடி இருக்கிறவர் முழு மனசுல சொல்றாரா செய்யறாரான்னு, இது அவர் வாயை திறந்து செய்ய மாட்டார். எல்லாரும் என்ன சொல்ல, வீட்டுக்கு பார்த்தா வாங்க, ஆனா உள்ளுக்குள்ள வாங்க சொல்றாங்களா இல்லையா கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆவி தேவன் கொடுப்பார் இல்லைங்களா? அப்ப அதெல்லாம் நோட் பண்ணி தான் நாம அது செய்யணும். அவங்க முழு அவங்க மனசுக்குள்ள எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, நமக்கு இந்த ஒரு வாய்ப்புகள் தரும்போது. சோ அதை பார்த்து தான் அவங்க செய்யணும். அப்படியே சொல்லியிருந்தாலும் அப்போஸ்தல் பவுல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். இதெல்லாம் தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு அனுமதிச்சிருந்தாலும் ஊழியம் செய்யற விஷயத்துல, அந்த கேள்வி தான் நாம இப்ப கேட்கிறோம். வாட் வாஸ் தி எக்ஸாம்பிள் செட் பை தி அப்போஸ்தல் பவுல் வித் ரெஸ்பெக்ட் டு சாலரிஸ்? அப்போஸ்தல் பவுல் மூலம் தேவன் என்ன மாதிரி உதாரணம் நமக்கு கொடுத்தார் இந்த சம்பளம் வாங்கி ஊழியம் செய்யற விஷயத்துல? அப்போஸ்தல் பவுல் என்ன சொன்னார் அதுதான் கேட்கிறார். பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லலாம், நான் இது படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்போஸ்தல் பவுல் எப்படிப்பட்ட இந்த விஷயத்துல அப்போஸ்தல் பவுல் தேவன் இதெல்லாம் அங்கீகரிக்கிறாரு. இருந்த போது அப்போஸ்தல் பவுல் கொடுத்தார் ஒரு எக்ஸாம்பிள், பயங்கரமான உதாரணம், அது நம்ம சொன்னோம் கரெக்ட் இல்லைங்களா? இதெல்லாம் எனக்கு அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் அது தப்பில்ல, தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனாலுமே நான் என்னத்த செய்யறேன், என் சொந்த கைகள்ல நான் உழைச்சி, எனக்காக மாத்திரம் இல்ல இன்னொரு கோடி இருக்கிறது. சரி, அப்படி இல்லாம நான் சில சமயங்களை வாங்கினா அது எனக்காக வாங்கல, என்னோட நான் வாங்கணுங்கிறக்காக வாங்கல, என்னுடைய தேவைங்கிறக்காக வாங்கல, உங்க கணக்குல பலன் பெருகட்டும் இல்லைங்களா. அப்போ அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் சகோதர சகோதரிகளே, அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாம கன்சிடர் பண்ணும். அடுத்த கேள்வி, சபையில ஒழுங்குமுறைகள். சில சமயங்கள்ல ஒரு சகோதரன் சகோதரிய தவறுகள் செய்யும் போது என்ன மாதிரி ஒழுங்குமுறையில நாம அதிக டீல் பண்ணணும்? நீங்களே பதில் சொல்றீங்க, சும்மா ஜெனரல் பாயிண்ட்ஸ். ஒரு முக்கியமான வசனம் சொன்னார் மத்தேயு 18 அதிகாரத்துல, என்ன சொன்னாருங்க? ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டா நீங்க என்ன பண்ணுங்க சகோதர சகோதரி? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிமேல் தேவன் இந்த பாயிண்ட்ல சோதிப்பார் கண்டிப்பா, ஆரம்பத்திலிருந்தே சோதிச்சுட்டு இருக்கிறார். அது இந்த கடைசி நாட்கள்ல சோதனை நிறைய இருக்கு. சகோதர அன்பு நீங்க எந்த அளவுக்கு அந்த குணத்துல, ஏன்னா அதுதான் கிறிஸ்துவின் சாயல், அந்த சாயலை நீங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க. அது டெஸ்ட் எப்படி வைக்கிறாருன்னா, ஒரு சகோதரனுடைய பலவீனத்தை இன்னொரு சகோதரனுக்கு முன்னாடி காண்பிக்கிறார். இப்போ அந்த பலவீனம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சகோதரனை நீங்க அவர்கிட்ட எப்படி நடக்கிறீங்க, இதுலதான் தேவன் ரொம்ப டெஸ்ட் பண்றாரு. கரெக்ட் இல்லைங்களா? ஒருத்தர் தவறு தெரிஞ்சிருச்சுன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, நீங்க சம்பந்தப்பட்டவர், சம்பந்தப்படாதவர் இல்ல, நான் யாருக்கிட்டயாவது குற்றம் செஞ்சேன்னா அவங்க முதல்ல யாருக்கிட்ட வரும், அவங்க தான் வரணும் என்கிட்ட வந்துட்டு தனிமையில அன்புல சுட்டி காமிக்கணும். ஒருவேளை ஏற்றுக்கொள்ளலைனா என்ன பண்ணும்? உடனே ஒரு 3 பேர், அதுல 3 பேர் முக்கியம், அவங்கள கூட்டிட்டு, அந்த 3 பேருக்கும் அந்த சம்பந்தம் அந்த விஷயம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கூடாது, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு இப்போ அதே ஸ்பிரிட்ல பேசி பார்க்கணும். இப்பயும் கேட்கல அப்படின்னா இப்போ இந்த விஷயத்த என்ன பண்ணுங்க, நீங்க சபைக்கு மத்தியில நீங்க கொண்டு வாங்க. அப்ப இந்த 2வது ஸ்டெப் நடக்கிற வரைக்கும் அந்த சகோதரனுடைய தப்பு எப்படி இருக்கணும், அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்ல. ஏன்னா நம்ம அதுவும் ஜென்ம சுபாவம் தான், மற்ற பலவீனங்களை அழகா சொல்லிட்டு 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 அதுல ஒரு சந்தோஷம் சந்தோஷம், அது என்ன அது கிடைக்கும்னு, அந்த அந்த இடத்துல என்ன பிளஷர் நமக்கு கிடைக்குதுன்னா, அப்படி செஞ்சிட்டாராமா, இப்படி செஞ்சிட்டாராமா, இப்படி பேசிட்டாங்களாமா அப்படிங்கும் போது, அப்படி நான் இல்ல, அதுதான் உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம். அவரை பத்தி இல் பேசுறோம், தீமை பேசும் போதே நான் அப்படி இல்லை, இவர் பாரு இப்படி இருக்கிறார், இவருங்க பாருங்க இப்படி இருக்கிறார், இப்படி இருக்காங்க. அப்போ இந்த சுபாவம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்கிடுறாமோ, ஆனா அது செய்யவே கூடாது. கர்த்தருடைய சபையில புது சிருஷ்டிகள் மத்தியில என்ன சொன்னார் பாத்தீங்களா, நம்ம அருமையான பாயிண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம சகோதரன் தான் தப்பு செஞ்சிருக்கிறாரு, இவருடைய தப்ப யாருக்கு கூட சொல்லக்கூடாது, இன்னொரு நம்முடைய சகோதரனு கூட சொல்லாதீங்க, கவர் பண்ணுங்க, அன்புல கவர் பண்ணுங்க, அன்பு சகல பாவத்தையும் மூடும், எலி காமிக்காது. இந்த பிரதர் தப்பு அந்த பிரதருக்கு காமிக்காதீங்க, இந்த சிஸ்டர் தப்பு இந்த சிஸ்டருக்கு சொல்லாதீங்க, ஏன்னா இது தப்பு பலவீனத்தில் நடந்துச்சு. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, இது நான் சும்மா ஜென்ரலாவே கேட்கறேன், கேள்வி இருக்குது, நான் அதை நோட் பண்ணல, நான் கேட்கறேன், ஏன் இந்த தப்பு எல்லாம் நடக்குது, ஏன் நம்ம இப்படி கடைபிடிக்கணும்? முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம், இந்த பலவீனங்களையே அப்படி நம்ம வெளியே பப்ளிக்கா பண்ணிட்டு இருக்க கூடாது. முக்கியமான இந்த பலவீனங்கள் எல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்க போது என்ன காரணம் பார்த்தோம், எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ் இன்டர்பிரேஷன். எந்த தப்பு நடந்தாலும் என்ன நடக்குது, ஒண்ணு தவறா புரிஞ்சுக்கிறது, இல்லாட்டி தவறா பேசுறது. மனசுல நல்லதா தான் இருந்திருக்கும், ஆனா வாயில வரும்போது அவங்க பலவீனம் என்ன இருக்கும், அது வார்த்தைகள் மாறி மாறி வந்ததுனால தவறா பேசியிருப்பாங்க. உடனே நாம அப்படின்னா என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகம் அதுல ரொம்ப விசேஷமா சாத்தான் மன்னிக்கணும், சபை சாத்தான் என்ன பண்ணப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போய் இருந்தாலும் இப்பயும் யாருனாலும் வஞ்சிக்கப்படுறாங்க சாத்தான். அது ரொம்ப முக்கியமா, சபை யாராலும் வஞ்சிக்கப்படுறாங்க, சாத்தானாலும் வஞ்சிக்கப்படுறாங்க. அப்போ இவ்வளோ விழுந்து போன நிலைமையில சாத்தானுடைய வஞ்சனையில இருந்துட்டு நம்முடைய சகோதர சகோதரிகள் ஏதாவது சில தவறுகள் பலவீனங்களுக்குள்ள அவங்க போயிடும் போது, தயவு செஞ்சு அதை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டாம், பப்ளிக் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, இந்த முதல் 2 ஸ்டெப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சகோதர சகோதரிகளே, அந்த 2 ஸ்டெப் செய்யாம நம்ம வேற வேலை 2வது 3வது ஆளு கிட்ட போயிட்டோம்னா, இன்னைக்கு நம்ம பிரதர்ல அருமையான சப்ஜெக்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம், நம்ம செய்யற ஒரு ஒரு சின்ன தப்பு இனிமேல கவுண்ட் ஆகுது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மி. அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு சீக்கிரத்துல இருந்து இந்த தவறுகளை ரெக்கவர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவன் கிறிஸ்துவின் சாயலுக்கு போறதுக்கு நமக்கு உதவி செய்யும். எவ்வளவு மணிகளை நம்ம மணி நேரங்கள் வேஸ்ட் பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கறது போலவே தான், எப்ப எல்லாம் நம்ம தவறுகள் செய்யறோமோ அதை எவ்வளவு சீக்கிரத்துல குறைச்சிட்டு மனம் திரும்ப முயற்சி பண்றோமோ அது நன்மை. அப்போ இந்த ஒரு ஸ்டடியில இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அப்போ அந்த கேள்வி தான் இல்லைங்களா. அப்போ இது எப்பதான் நீங்க பப்ளிக்கு கொண்டு வரலாம், ஒருத்தருடைய பலவீனம், அந்த கேள்வி நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதுதான். அது எப்ப கொண்டு வரலாம்னா, முதல்ல அந்த ரெண்டு ஸ்டெப்பு நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் அந்த சகோதரன் அதை பத்தி உணரவே இல்லை, மனம் திரும்பவே இல்லைன்னா தான் நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்களா. அவர் ரெண்டாவது ஸ்டெப் வரைக்கும் அவர் உணரல, ரெண்டாவது ஸ்டெப்ல உணர்ந்துட்டார், உடனே என்ன பண்ணும், அந்த விஷயம் மன்னிக்கப்பட்டு மறக்கப்பட்டுடணும், அதை பத்தி பேச்சே இல்லை, அதை பத்தியே பேச்சு இல்லை. அப்போ ஒருவேளை ரெண்டாவது முறையும் முயற்சி பண்ணிட்டு அவரும் உணரவே இல்லைன்னா இப்ப என்ன பண்ணுங்க, ஸ்டெப்பே என்ன தான் இருக்கு, மூணாவது ஸ்டெப் சபைக்கு மத்தியில வைக்கணுங்கிறனால இப்ப என்ன பண்றோம்மோ, அது கூட அப்பா இவர் தப்பு, இவர் இப்பயும் ஒத்துக்கொள்ள, இப்ப எல்லாருக்கும் சொல்லலாம்னு போய் சொல்லக்கூடாது. இப்ப அவர் மனம் திரும்பறதுக்காகத்தான் அது கூட நாம அங்க செய்யறோம். அப்போ ரெண்டா அதுக்கடுத்த கேள்வி தான் கேட்கிறேன், ஏன் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, எல்லாம் நம்மளுடைய அந்த தவறா புரிஞ்சு கொள்றது, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறதுனால வருதுனால இது நம்ம கவனிக்க வேணும். இப்போ அடுத்த டாபிக் வந்துட்டு, அப்ப அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சப்போஸ் நான் அதை இப்ப டிஸ்கஸ் பண்ணல, சப்போஸ் இதே மாதிரி ஒரு குற்றத்தை ஒரு சகோதரர் ஒரு மூப்பர் செய்யறாரு போது அதை எப்படி டீல் பண்ணும், ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா என்ன அதுக்கு ஃபர்ஸ்ட் நாம பார்த்தோம், ஒரு கண்காணி அவனுக்கு விரோதமா ஏதாவது குற்றம் சாட்டா, குறைஞ்சது ரெண்டு அல்லது மூன்று சாட்சிகள் வந்தா கன்சிடர் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் சும்மா ஒரு எல்டர் பத்தி ஏதாவது பேசினா கண்டுக்காதீங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம், இவங்க சபையினால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷர்கள். இவங்களுக்கு மற்ற எல்லாத்தையும் விட இவங்களுக்கு டெம்டேஷன்ஸ் அதிகம், இவங்களுக்கு சோதனைகள் அதிகம், இவங்களுக்கு பரீட்சைகள் அதிகம். அப்படிப்பட்ட சகோதரனா இருக்கிறாருங்க போது அவரை பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா, ஒருத்தர் ஏதாவது சொன்னா வாங்கிட அப்படியா, சரி அவ்வளவுதான் கண்டுக்கிறேன். ஒருவேளை ரெண்டு பேர் மூணு பேர் சாட்சிகள் வரும்போது இப்போ அது கூட நம்ம எப்படித்தான் கன்சிடர் பண்ணோம், எப்படி மற்ற சகோதரர்களுக்கு தேவன் மூணு ஸ்டெப் சொல்லிருக்கிறாரோ அதே போலதான் மூணு ஸ்டெப், அதே கிருபை அன்பு நாம சபைக்கு மதியில் காமிக்கும். இந்த பாயிண்ட் கூட நீங்க நினைவுல வைக்கணும். அப்புறம் சபையில ஒழுங்கு முறை, சிலர் வந்துட்டு ஒழுங்கில்லாதவர்கள், அப்ப ஒழுங்கில்லாதவர்கள் நீங்க கண்டியுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு, அதை பத்தி நாம பார்த்தோம். பார்க்கும்போது கூட எப்படி எல்லாம் நம்ம சொல்லிருந்தாரு, அது கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம், பகிரங்கமா போய் பப்ளிக்ல கண்டிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஒருத்தர் ஒழுக்கம் இல்லாம இருந்துட்டாரு, அவர் பலவீனமா ஏதாவது சொல்லிட்டு பேசிட்டு செஞ்சுட்டு இருந்தார்னா அந்த அதை வந்து நீங்க என்ன பண்ண, அது கூட நீங்க அட்மானிஷ் அப்படின்னா அப்போ எச்சரியுங்க, ஆனா ரொம்ப தாழ்மையா அன்புல அவரு அதைய சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புற வகையில இல்லைங்களா. மாறாக என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் மதியில பளிச்சுன்னு பேசி அவரை இன்னும் நீங்க பலவீனத்துக்குள்ள தள்ளாதீங்க. ஆனா ஒரு காரணம் சொன்னார், ஒருவேளை யாராவது பப்ளிக்கா தப்பு செஞ்சாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதையா ஒரு தவற சபைக்கு மத்தியில தெரியற மாதிரியே செய்யறாருன்னு இப்ப என்ன பண்ணுங்க நீங்க, அதை எப்படி டீல் பண்ணுவோம். அவர் எல்லாருக்கும் முன்னாடி பலவீனம் நடந்துக்கிறார், இப்ப என்ன பண்ணுங்க நீங்க, எல்லாருக்கும் முன்னாடி அவரை கணிச்சு கொள்ளுங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு என்ன ஆகும், பயம் உண்டாகும்படி நீங்க செய்யுங்க. ஏன்னா இது இந்த அளவுக்கு டெலிபரேட்டா நம்ம பாவங்கள் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்ப அப்படி செஞ்சா மாத்திரம் நீங்க அப்படி போய் சொல்லுங்க, அப்படி போய் சொல்லுங்கன்னா கூட என்ன சொல்லல, அவரு எல்லாரும் போய் சொன்னாரா, எல்லாரும் போய் அறிவுரை சொல்லுங்க சொன்னாரா, ஒழுங்கில்லாதவர்களை கண்டியுங்கள் புத்தி சொல்லுங்கள் அப்படிங்கும் போது இந்த பாயிண்ட் பார்த்தோமே, என்ன பார்த்தோம், எல்லாரும் போய் சொல்லிட்டு இருங்க சொல்லல, என்ன சொன்னாரு, அதுக்கு ஸ்கில் கரெக்ட். அது கூட யாரு தான் தகுதி, மூப்பர்த்தா சரி இல்லைங்களா. அப்ப எல்லாரும் ஏன்னா இந்த கெப்பாசிட்டி எல்லாருக்கும் சபையில தேவன் ஈவனா கொடுக்கல, அந்த ஒரு பக்குவம் இல்லைங்களா, அந்த ஒரு அனுபவம் ஒரு சிலருக்கு தான் இருக்கும், கண்டிப்பா ஒரு எல்டருக்கு இருக்கணும் அந்த குவாலிஃபிகேஷன். அதனால அந்த எல்டருக்கு என்ன ஆகும், அந்த விஷயம் அவர் தான் செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்களா. அதே சமயத்துல மற்ற மூத்த சகோதரர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட செய்யலாம், ஆனா எல்லாரும் அதையா எடுத்துட்டு அங்க இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமா இந்த மாதிரி மற்றவங்களுக்கு புத்தி சொல்றதுன்னு சொல்லும் போது, இந்த புது சிருஷ்டிக்கு அப்படி புத்தி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க தங்களுடைய தவறு பத்தி, அது நாம பார்த்தோம் இல்லைங்களா. அந்த அந்த கேள்வி தான் நான் முக்கியமா கேட்க விரும்புறேன். How should we chiefly consider our own defects rather than each other's? இப்படி ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லுங்கள், ஒரு ஒழுங்கில்லாதவர்களை கடிஞ்சு கொள்ளுங்க சொல்லும் போது, ஆனா உண்மையிலேயே ஒரு புது சிருஷ்டி என்ன பண்ணுவாரு இந்த விஷயம், இது ஒரு நமக்கு ஒரு ஆர்டர் தான், வசனத்துல சொல்லியிருக்கிறார் நீங்க செய்யணும். ஆனா ஒரு புது சிருஷ்டி உண்மையில என்ன பண்ணுவார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னன்னா அந்த புது அந்த கேள்வி அதுக்கு என்னன்னா, அந்த புது சிருஷ்டி எப்பயுமே பேச்சு எடுத்துற நீங்க மனசுக்குள்ள கலெக்ட் பண்ணுங்க. இல்லைங்களா. அப்போ புதோ சிருஷ்டி சொல்லும் போது தோசார புதோ சிருஷ்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு வாய்ப்பு தேவன் நம்ம கையில கொடுத்திருந்தாலும் அவர்கள் முதலாவது தங்கள் குற்றங்கள் தங்கள் பலவீனங்களை தான் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க அதாவது நம்ம சச் ஹேஸ் ஆர் தஸ் க்ரோயிங் இன் தி கிரேசஸ் ஆஃப் தி ஸ்பிரிட், ஆவியின் வரங் ஆவியின் குணலட்சணங்களை வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒருத்தரும் வில் ஃபியர் பயப்படுவாங்க மற்றவங்கள பத்தி பேசுறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒழுங்கில்லாதவர்கள் நீங்க புத்தி சொல்லுங்க, கடிஞ்சுக்கொள்ளுங்க, கரெக்ட். ஆனா இந்த ஒரு வாய்ப்பிற்குன்னே சொல்லிட்டு எல்லாரும் துணிஞ்சு செய்ய மாட்டாங்க. உண்மையிலே ஒரு புது சிருஷ்டியா இருந்து ஆவியின் குண நலன்கள்ல வளர்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் வில் ஃபியர், எப்படின்னா மற்றவங்களை பகிரங்கமா குற்றப்படுத்துறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. முதல்ல அவங்க பயப்படுவாங்க, பயந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அன் கிரிட்டிசைஸ் சீஃப்லி தயர் ஓன் டிஃபெக்ட்ஸ். மற்றவங்கள விசாரிக்கிறதுக்கு குற்றப்படுத்துறதுக்கு பயந்துட்டு இவங்க தங்கள் குற்றங்களை தங்கள் பலவீனங்களை இவங்க பகிரங்கமா சொல்லி மன்னிப்பு கேட்டுடுவாங்க. அதுதான் ஒரு ஆவியில் வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு குணலட்சணம். While their love for others will lead them to make as many mental excuses and allowances for them as possible. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களுடைய இருதயத்துல மற்றவர்களுடைய பலவீனங்களை மற்றவர்கள் செஞ்சிட்ட குற்றங்களை குற்றங்களுக்கு கூடுமான வரையிலும் தங்களுடைய இருதயத்துல இரக்கம் காமிப்பாங்க. பரவாயில்ல பிரதர் இந்த சூழ்நிலை அப்படியே பேசிட்டாங்க, இப்படி இருந்தா பேசியிருக்க மாட்டார், அப்படி இருந்தனால் பேசிட்டார், இப்படி செஞ்சிருக்க மாட்டார், அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தனால் செஞ்சிட்டார், நாம் இன்னும் அவருக்கு கிருபை காமிக்கலாம். தங்கள் குற்றங்களை பெரிதா பார்ப்பாங்க உண்மையா அந்த புது சிருஷ்டி அந்த ஆவியில வளர்ந்துட்டு இருக்கிறவங்க. ஆனா மற்றவர்கள் சொல்லும் போது அது எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் அதை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மேல் இருக்கிற அன்பு அவங்களை என்ன மாதிரி மனசுல எடுக்க வைக்கணும், அவர் இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி செஞ்சிட்டார், இனிமேல் செய்ய மாட்டார், அப்படி அதாவது அவங்களுக்கு என்ன கிருபை இருக்கும். பட் வைல் தி ஸ்பிரிட் ஆஃப் லவ் இஸ் ப்ராப்பர்லி கண்டோனிங் தி அஃபென்சஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் தி பிரதரன், இட் இஸ் டு பி தி ஆன் த அலர்ட் நவத்லஸ் டு டூ தம் குட். ஒருவேளை அதை அவங்க சீர்படுத்த பண்ணணும்னு சொன்னாலும் கூட அதை அவங்க எப்படித்தான் செய்வாங்கன்னா, அந்த அன்பில் அவங்க இருக்கிறதுனால அதை அவங்க எப்படின்னா அவங்களுடைய மனசு புண்படாத வகையில அதை சொல்லுவாங்க. அதை பத்தி நாலு பேர்கிட்ட பேசி பேக் பைட் பண்ணிட்டு புறம் கூறிட்டு கேலி பண்ணிட்டு எல்லாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப அன்புல ரொம்ப சாந்தத்துல தனிமையில அவர் கண்டிப்பா அந்த வார்த்தைகள் கேட்டு மனம் மாறக்கூடிய வகையில தான் புது சிருஷ்டிகள் மற்றவர்களுடைய தவறுகளை அவங்க டீல் பண்ணுவாங்க. வித் ஜென்டில்னஸ் மீக்னஸ் லாங் சஃபரிங் அண்ட் பேஷன்ஸ். பொறுமையா ரொம்ப நாள் இருந்துச்சு, அந்த பொறுமை ரொம்ப நாள் இருந்துச்சு இல்லைங்களா, பேஷன்ஸ் அண்ட் லாங் சஃபரிங். நிறைய நாள் அந்த சகோதரனுடைய பலவீனங்கள் குற்றங்களை சகிச்சுட்டு என்டியூரன்ஸ் நிறைய நாள் அதை பொறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க புரியுதுங்களா. இது நடந்துட்டு இருக்கும், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அன்பினால அவங்களுடைய குற்றங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க மைண்ட்ல. எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் கொடுங்க, பரவாயில்ல 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 பரவாயில்ல, ரொம்ப நாள் ரொம்ப நாள் ரொம்ப நாள் போயிட்டு அப்புறம் போய் சொல்லும் போது ரொம்ப சாந்தமா ரொம்ப அமைதியா அன்பில அவங்க சொல்லுங்க. இது புது சிருஷ்டி பண்றோம், உரிமை இருக்கு நமக்கு. மற்றவங்களுடைய குற்றங்கள் நீங்க என்ன பண்ணுங்க, கடிஞ்சு கொள்ளுங்க, புத்தி சொல்லுங்க ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு. ஆனா அந்த புத்தி சொல்றதுக்கு முன்னாடி சொல்றவர் என்ன ஸ்டேஜ் எல்லாம் கடந்திருக்கணும் அப்படித்தான் நான் ஃபீல் பண்றேன் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி அவர் நிறைய டைம் அதைய சகிச்சு பொறுத்து இல்லைங்களா. இப்ப கூட ஏன் போய் சொல்றாருன்னா, இவர் சகிக்க மாட்டாமன்னு இல்லை, இவர் நல்லா சகிக்கிற குணர்ச்சி வளர்ந்துருக்கும், இனிமேலும் பொறுத்து இருந்தா அந்த சகோதரனுக்கு ஆபத். அப்ப அவர் நல்வழிப்படுத்துறதுக்காக போயிட்டாங்க சொல்லு. அப்ப இதுதான் அந்த புது சிருஷ்டியினுடைய அந்த குணலட்சணம் மற்றவங்களை பத்தி அங்க சொல்லும் போது. அடுத்த கேள்வி, அப்ப ஒருவேளை ஒரு சகோதரன் இந்த மாதிரி தவறுகள் செஞ்சு தனிப்பட்ட முயற்சிக்கு மூன்று சகோதரர்களுடைய முயற்சிக்கு சபையினுடைய முயற்சிக்கு அவர் இணங்கவில்லை, தன்னுடைய குற்றங்கள் அவர் உணரவில்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் எப்படி இருக்கணும் நம்ம வசனம் பார்த்தோம். அவர் உங்களுக்கு வசனம் ஞாபகம் இருக்குங்களா, கரெக்ட். அவர் உங்களுக்கு எப்படி இருக்கட்டும், அஞ்ஞானியை போல இருக்கட்டும் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அஞ்ஞானியை போல இருக்கட்டும், நீங்க அவர்கிட்ட என்ன பண்ணணும், நீங்க அவர் இடத்துல இருந்து அந்த சகோதர ஐக்கியத்தின் வெளிப்பாடுகளுக்கான எல்லா அறிகுறிகளையும் நிறுத்திக் கொள்ளுங்க. அப்படின்னு என்ன விஷயம்னா, அவர் உங்களுக்கு பிரதர் தான், பட் ஆவிக்குரிய விஷயத்துல அவருக்கு பங்குகள் இல்லை, இனிமேல் அவர்கிட்ட பேச்சு அதிகமா இல்ல. புரியுதுங்களா? அந்த சகோதர அன்பின் வெளிப்பாடுகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க நிறுத்தி கொள்ளுங்கள். அதுதான் அந்த அஞ்ஞானி போல் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்படிதான் சொல்லியிருந்தார். கேள்வி இப்ப நம்ம கேக்குது, அப்படி சொன்னாலும் எந்த அர்த்தத்துல சொன்னார்? அஞ்ஞானி போல் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் சொன்னாரு. நான் கேள்வி கேட்கிறேன், ஹவ் அப்ளை அவர் லார்ட்ஸ் வேர்ட், நம்ம கர்த்தர் இயேசுனுடைய வார்த்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? என்ன வார்த்தைன்னா, லெட் ஹிம் பி அன்டு தி ஆஸ் அன் ஹீதன் மேன் அண்ட் அ பப்ளிகன். அவன் உங்களுக்கு எப்படி இருக்கட்டும், அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரன் போலவும் இருக்கட்டும் சொன்னார் இல்லையா கர்த்தர் இயேசு? அந்த வார்த்தையை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் ரீஃப்ளெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஒழுங்கில்லாமல் நடக்கிறவங்க கிட்ட நீங்க இப்படி நடந்துக்காங்க சொன்னாரு கர்த்தர் இயேசு. இந்த வார்த்தைய நாம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், எப்படி பிரயோகப்படுத்தணும்? அஞ்ஞானி போல் நடக்கணும்னா அர்த்தம் நம்ம பார்த்துட்டோம். அவர் இவ்வளவு முயற்சிகளுக்கு மேல அவர் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு ஃபெலோஷிப் கொஞ்சம் சுருக்குங்க. பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். என்னென்ன பாயிண்ட்ஸ்னா, அப்படி கேட்கவே இல்லைனாலும் அவரை தண்டிக்கிற அதிகாரம் இருக்கா இல்லையா? சுத்தமா இல்ல நமக்கு, சுத்தமா அவரை தண்டிக்கிற அதிகாரம் இல்ல. நம்ம பார்த்த வசனம், கிறிஸ்து செடி நாம் கொடி, வெட்டி போடுற அதிகாரம் தோட்டக்காரருக்கு தான் சொந்தம், பிதாவாகிய தேவன். நமக்கு இல்லவே இல்லை, ரைட்ஸ் இல்லவே இல்லை. சரி, ஆனா அவர் அஞ்ஞானி போல் இருக்கட்டும் சொன்னார். ஏன்னா எப்படி எடுத்துக்கோ அந்த அஞ்ஞானி போல அப்படின்னா, அவர் வெறுக்கிறது இல்ல. நம்ம எக்ஸாம்பிள் கூட சொன்னோம், இந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணிடுவோம், வெறுப்பு காண்பிச்சிடுவோம், பகைக்க ஆரம்பிச்சிடுவோம், அவரை கண்டுக்கவே தவறிடுவோம். ஒரு மரியாதை நிமித்தம் பேசுறதுக்கு, ஒரு தோத்திரம் சொல்றதுக்கு இல்லைங்களா? அப்புறம் இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணிட கூடாது. அதாவது பைபிள் அந்த வசனத்துல அவரே கிளியரா சொல்லியிருந்தாரு என்னன்னா, அவர் எதுக்கா எதிரில வந்தா நீங்க கண்டுக்காம எல்லாம் போயிடுதுங்க, ஹி ஸ்டில் யுவர் பிரதர். அவர் இன்னும் நம்முடைய சகோதரன் தான் இல்லைங்களா? அவர் அஞ்ஞானி போல் இருக்கணும்னு சொல்லும் போது அவருக்கு என்னன்னா, அங்க அந்த வார்த்தைக்கு என்னன்னா, அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரதர் அப்படிங்கிற ஒரு எண்ணமே சகோதரர்கள் என்கிட்ட காமிக்க மாட்டாங்க. அதுதான் உணர வைக்கணும், தேவனுடைய வேலையில அதே அதிகாரம் அதே உரிமை அவருக்கு கொடுக்க கூடாது. ஏன்னா அவர் ஃபீல் பண்ணிட்டு அவர் தவறான ஆவியில இருக்கிறார் அப்படிங்கிற. மற்றபடி அவர் வந்துட்டு பார்த்து பேசுறதுக்கு கூட முகம் சுழிச்சிட்டு ஒரு மரியாதை நிமித்த கூட இது பண்ணாம அந்த மாதிரி நீங்க தயவு செஞ்சு ட்ரீட் பண்ண வேண்டாம். அப்போ அங்கே கூட கொஞ்சம் நீங்க அந்த குணலட்சணங்கள் நீங்க காண்பீங்க. இதுதான் அந்த முக்கியமான பாயிண்ட் இந்த கேள்வியில நாம பார்த்தோம். அடுத்து சகோதர சகோதரிகளை, நாம சபையில இருக்கிற ஒழுங்குமுறைகள் எல்லாம் விட்டுட்டு நாம பார்த்தோம், நம்மளுடைய கேதரிங், நம்முடைய சபை கூடி வருதல், அதனுடைய முக்கியத்துவம். ஏன் சபை கூடணும்? நம்முடைய பரஸ்பர ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு. ஏன் அந்த ஃபெலோஷிப் வேணும்? பரஸ்பர வளர்ச்சி இருக்கணும். நாம பகிர்ந்து கொள்ளுவோம், அவங்களும் பகிர்ந்து கொள்வாங்க. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய அன்பு ஆவி வழி நடத்தல் கண்டிப்பா அவர்கள் பிள்ளை மத்தியில் இருக்கும் போது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். சோ இதற்காகத்தான் அந்த சபை கூடி வருதல் ஒரு புது சிருஷ்டிக்கு ரொம்ப முக்கியம். அது யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. வசனத்திலேயே பாக்குறோம், சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாதீங்க. ஆனா சிலர் விட்டு விடுறாங்க. ஏன் விட்டு விடுறாங்க? அப்படிப்பட்ட விடுறவங்களுக்கு உண்மையிலே மனசுல என்ன நினைவு இருக்கலாம்னா, நாலு பேர்ல இருந்து நாம கற்றுக்கொள்ளணுங்கிற அவசியம் அப்படிங்க போது நான் மற்றவங்களை விட மேல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே வந்தது, அவங்க மனசுல மேட்டிமைக்குள்ளவங்க. ஒருவேளை கண்டிப்பா இந்த காரணத்தினால்தான் சபையை பிரதர்ஸ் பார்க்க விரும்பல, பிரதர்ஸ்க்கு மத்தியில் இருக்க விரும்பல, சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்க விரும்பல, தனியா இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள கண்டிப்பா இந்த நோய் வந்தாச்சு இல்லைங்களா? அப்படி இருக்கிறவங்க தான் ஒரு வேலை அதைய தவற விடுவாங்க. ஆனா நாம் அப்படி செய்யக்கூடாது, புது சிருஷ்டிகள். அப்ப இந்த ஐக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்க மிகப்பெரிய பொக்கிஷம், ஆசீர்வாதம். இதுல தவறுனீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா நம்ம நினைச்சு நிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அது முடியவே முடியாது. சகோதரர்கள் பார்க்காம பேசாம அவங்களோட உறவாடாம ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர்கள் கண்டிப்பா தேவனுடைய ஆவியினால்தான் வழி நடத்தப்படுகிறவர்கள். அவங்களுக்கு மத்தியில் இல்லாம உலகத்தின் மத்தியில் இருந்தா நமக்கு என்ன ஆகும் இல்லைங்களா? அப்போ அந்த ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த ஐக்கியத்தை நம்ம எப்படி எல்லாம் பிரயோஜனப்படுத்திக்கலாம், முக்கியமா நாலு மீட்டிங்ஸ் பார்த்தோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் நாள் ஆகணும். அதுல எல்லாருடைய பங்கும் இருக்குது. ஒரு வேலையா அது செய்யல அப்படின்னா நாமோ, அதுல எல்லாருடைய பங்கும் இருக்கு. ஏன்னா அது சபை வளர்ச்சிக்காக தான் சொல்லப்பட்டது. ஏன் பிரதர் அப்ப நாம ஃபாலோ பண்ணலன்னு கேட்டா, கரெக்ட், நம்ம ஃபாலோ பண்ணல, அது ஒரு தவறு தான் சொல்லலாம். கண்டிப்பா சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுல பங்கு யாருடைய பங்கு தான் இருக்கு? அப்படி யாராவது கேட்டா அவங்க கேட்கறோடைய பங்கு இருக்கு. ஏன்னா இது எல்லாம் ஒரு குரூப் டிஸ்கஷன். அப்ப குரூப் வேணும். குரூப் டிஸ்கஷன் ஒருத்தர் பண்ண முடியுமா இல்லைங்களா? இல்ல ரெண்டு பேர் பண்ண முடியுமா? குரூப் வேணும். அப்ப எல்லாரும் அந்த முடிவு எடுக்கணும். கரெக்ட், நம்ம இந்த ஒரு வளர்ச்சிக்கு வேணும். எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு நீங்க அந்த மீட்டிங் வைக்கல, முதல்ல அந்த மாதிரி எல்லாரும் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு ஒரு வளர்ச்சியில வர்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். கண்டிப்பா இனிமேல் வரும். இனிமேல் தனியா இப்ப இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா நிக்க முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வரும். சகோதர சகோதரில் ஒருத்தர் கூட ஒருத்தர் சேர்ந்து இருந்தா தான் நம்ம நிக்க முடியும்ங்கிற சூழ்நிலை வரும். போக போகத்தான் வரும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டு இருக்கு நமக்கு இல்லைங்களா? அப்போ அந்த இந்த அன்பு ஐக்கியம் நமக்கு ரொம்ப அவசியம். நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தேவன் கிருபையில், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனா அந்த அந்த மீட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான மீட்டிங்ஸ். கண்டிப்பா தேவன் ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுல நம்ம ரெண்டு பண்றோம் தான் நான் நினைக்கிறேன். ஒன்னு ஆராதனை, இன்னொன்னு இந்த மாதிரி வால்யூம் ஸ்டடிஸ் நம்ம பண்றோம். இன்னும் கூட எல்லாரும் தங்கள் கருத்துக்களை கண்டிப்பா புது சிருஷ்டிகளுக்குள்ள வெக்கம் கூட வராது. ஷைனஸ் மேக்ஸிமம் இதெல்லாம் ஏன் நம்ம செய்யறது இல்ல? ஒரு காரணம், நான் பேசுறதா இல்லைங்களா? சிஸ்டர்ஸும் சொல்லுவாங்க, பிரதர்ஸும் சொல்லுவாங்க, ஷைனஸ் எல்லாம் புது சிருஷ்டிகள். அவங்கள் கர்த்தருடைய வசனத்துக்காக வெக்கப்படுவாங்களா? பிரதர் எடுத்துருப்பாரு பாயிண்ட் இல்லைங்களா? அவர் முக்கியமா ஒரு டாக்டர் பத்தி எடுத்தாரு. வசனத்தை பத்தி சொல்றதுக்கு புது சிருஷ்டிகள் தேவனுடைய வார்த்தையை பத்தி பகிர்ந்து கொள்றதுக்கு வெக்கம் படுவாங்களா அப்படின்னு என்ன சொல்லுவோம்? அவன் என்னதான் வெக்கம் படுறதா சொல்லுவாங்களா? சாட்சி கொடுக்க தான் நாம் அழைக்கப்பட்டிருப்போம். நம்ம மூலம் ஏதோ ஒரு தேவன் சின்ன பாயிண்ட் விளக்குறதுக்கு அவர் கிருபை பிரியம் சித்தம் எல்லாம் வச்சிருக்கிறார். அப்ப நம்ம நல்ல பாயிண்ட் பார்த்தோம். சின்ன சகோதரன் சின்ன சகோதரியா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் வாய்ப்பு தரணும். அவங்களையும் தேவன் பயன்படுத்தி சபைக்கு பெரிய விஷயங்கள் சொல்லுவார். அவங்க 10 நிமிஷம் பேசினா, 5 நிமிஷம் பேசினா, 2 நிமிஷம் பேசினாலும் சரி, ஆவியில நிறைஞ்சு அவங்க இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க தேவன் பார்க்கல. அவங்க மூலம் சபைக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். கண்டிப்பா நடக்குது, அதை நம்ம அனுபவிச்சுட்டோம். அப்போ அதுக்கெல்லாம் அந்த ஐக்கியம் பார்த்தோம். அப்புறம் டிவோஷனல் மீட்டிங், நம்முடைய அனுபவங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் நம்ம சகோதர சகோதரிகள் கிட்ட. போன வாரம் எனக்கு இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை, அந்த தப்பு பண்ணிட்டேன், ஆனா தேவன் மன்னிச்சார், கிருபை காமிச்சார், இப்படி வழிநடத்துல இருந்துச்சு எல்லாம். இது வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயம், நம்மளுடைய சாட்சி. அது நம்ம பார்த்தோம். அப்ப அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதுல இருந்து ரெண்டு கேள்வி என்னன்னா, while it is desirable that each should reach a decision. ஏன்னா ஒரு வசனம் பார்த்தோம் ரோமர் 14:5, அவனவன் தன் தன் இருதயத்துல நிச்சயம் உடையவனாய் இருக்க வேண்டும். அந்த வசனம் நம்ம பார்த்தோம், ரொம்ப முக்கியமான வசனம். புரிதுங்களா? முக்கியமான வசனம் சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு டாக்டரின் எடுத்துட்டா அவனவன் தன் தன் இருதயத்துல முழு நிச்சயத்தை உடையவனாய் இருக்கணும். எல்லா டாக்டரினுக்கும் இந்த வசனத்தினால நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா கர்த்தர் இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது என்ன சொல்றாரு? நான் வாசற்படியில நின்று கதவை தட்டுகிறேன், ஒரு எக்லீஷியா என் சத்தம் கேட்டு கதவை திறந்தா நான் அந்த எக்லீஷியாக்குள்ள நுழைஞ்சு அந்த எக்லீஷா கூட நான் போஜனம் பண்ணுவேன் சொன்னார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டா அவன் அவன் இருதயத்தை திறந்தா அவனுக்குள்ள நான் பிரவேசிச்சு அவனோடு, எல்லாம் இண்டிவிஜுவல் மேட்டர். அதான் இந்த வசனம், அவன் அவன் தன் தன் இருதயத்துல என்ன பண்ணும். இது பண்ணாதனால தான் நிறைய பேர் சும்மா ஒரு அட்ராக்டிவா ஒரு டாக்டரின் வந்துச்சுன்னா அப்படியே கும்பலா போயிடுறாங்க. அந்த போதகர் உண்மையிலே தேவன் அனுமதிச்ச போதகரா? அவர் பேசுறது மனுஷ ஞானம் பேசுறாரா தேவனுடைய ஞானம் பேசுறாரா பாக்குறது இல்ல. ஏதோ புதுசா சொல்லிட்டார், ஏதோ அப்படி சொல்லிட்டார், ஏதோ அது காமிச்சிட்டார், இது காமிச்சிட்டார் சொல்லும் போதே. ஏன்னா இவங்க ஏற்கனவே என்ன பண்ணல, பெற்றுக்கொண்ட சத்தியத்தை யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டோங்கிறத மறந்துட்டு அதையோ நிச்சயத்துக்குள்ளாம் இருக்கும் பொழுது வஞ்சகத்துக்குள்ள கண்டிப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்பா அவன் அவன் தன் தன் இருதயத்துல என்ன பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமான வசனம். சரி, அப்படி சொல்லியிருந்தாலும் கேட்கிற கேள்வி என்னன்னா, இஸ் இட் ரீசனபிள் டு எக்ஸ்பெக்ட் ஆர் டிமாண்ட் தட் ஆல் ஷுட் சி எக்ஸாக்ட்லி அலைக்? இப்படி சொன்னாலும் ஒரு விஷயத்த ஒரு டாக்டரினை எல்லாரும் ஒரே அளவுல கற்றுக்கொள்ள முடியிருக்கு வாய்ப்பு இருக்கா? அதான் கேள்வி. கண்டிப்பா என்ன கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல இல்ல, வாய்ப்பு இல்ல. ஒருத்தர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா, இன்னொருத்தர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பார், இன்னொரு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருப்பார். ஏன்னா சபையில நம்ம பார்த்த பாயிண்ட், ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறோம். கொஞ்சம் படிச்சு கற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புல சிலர், அந்த வாய்ப்பு இல்லாமலே சிலர், அந்த வாய்ப்புல மற்றவங்களோட கம்மியா சிலர் இல்லைங்களா? அதே போல ஐக்கியத்துல வரதுல எல்லாத்துலயும் சின்ன விதவிதா ஒருத்தர் ஒரு பாயிண்ட் ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கோ, ரெண்டு பேரும் கேட்பாங்க, ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஒரு விதமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார், இன்னொருத்தர் இன்னொரு விதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார். அப்ப இதெல்லாம் இருக்கும்போது சபைக்குல கண்டிப்பா இதுல மாற்றங்கள் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் போச்சுன்னா கரெக்டா இருக்கும். இட் இஸ் அ காமன் மிஸ்டேக், இது பொதுவாக நடக்கிற ஒரு தவறு என்னன்னா, ஹவர் டு அட்டெம்ப்ட் டு அப்ளை திஸ் பர்சனலி குட் ரூல் டு எ சர்ச் ஆர் டு எ கிளாஸ் இன் பைபிள் ஸ்டடி, டு அட்டெம்ப்ட் டு ஃபோர்ஸ் ஆல் டு டிசைட் ஆன் எக்ஸாக்ட்லி தி சேம் கன்க்ளூஷன் ரெஸ்பெக்டிங் த மீனிங் ஆஃப் தி லார்ட்ஸ் வேர்ட். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு இந்த ஒரு வசனத்தை நம்ம தவறா பயன்படுத்தி என்ன பண்ணிடுவோம்னா, சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரே டாக்டரில் ஒரே மைண்ட்ல வர்றதுக்கு நம்ம தள்ளக்கூடாது, அது செய்யக்கூடாது அப்படி சொல்றாரு. ஏன்னா தான் இந்த காரணங்கள்லாம் இருக்குது. ஆனா விசுவாசத்தில் வந்துடும், எல்லாரும் ஒரே விஷயத்த ஒரே லெவலில் விசுவாசிக்க முடியும். குரோனாஜி விசுவாசிக்கிறீங்களா, எல்லாரும் விசுவாசிடலாம், ஆனா எல்லாரும் அதே மாதிரி பேச முடியுமா இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல நம்ம அந்த பாகுபாடெல்லாம் பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு கண்டிப்பா ஒரு ஒருத்தர் அவங்கவுங்களுக்கு இருக்கிற பகத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கொள்ளுவாங்க, அது போதும். ஆனா எக்ஸாக்டா புரிஞ்சுக்கொள்ளுங்கிறதே இல்ல, அந்த அளவுக்கு நீங்க சொல்லணும் இந்த பாயிண்டா, அது முடியும். விசுவாசம் இருந்தா போதும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு விசுவாசம். அந்த விசுவாசம் இருக்கும் போது அவங்க சரியான விசுவாசம் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அது போதும், அவங்கள அவங்களுடைய லெவலுக்கு அது போதும். அப்படித்தான் நம்ம நினைக்கணும். அது கூட ரொம்ப முக்கியம். அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரி, இந்த கேள்வி, வைல் யூனிட்டி ஆஃப் நாலேஜ் இஸ் டிசைரபிள், கண்டிப்பா தேவன் என்ன சொல்றாருன்னா, சத்திய ஞானத்துல நம்ம ஒருமை பெற்றுக் கொள்ளணும். வைல் தி யூனிட்டி ஆஃப் நாலேஜ், யூனிட்டி எதுல இருக்குது, ஒருமை சத்திய ஞானத்தில் இருக்கு. இஸ் டிசைரபிள், கண்டிப்பா அதை நாம அதை தேவன் அங்கீகரிக்கிறார். நாம எல்லோரும் ஒரே விசுவாசத்துல டாக்டரின்ல வளரும் போது நமக்குள் என்ன அவசியம், யூனிட்டி ஆஃப் நாலேஜ், அறிவுல தேவனுடைய சத்திய ஞானத்துல ஒருமை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா எல்லாரும் ஒரே ஞானத்துக்குள்ள வரணுங்கிறது அவசியம்தான். ஆனாலும் கேள்வி, வாட் இஸ் ஸ்டில் மோர் இம்பார்ட்டன்ட், அதை விட முக்கியம் எது அதான் கேட்கறாரு. வருதுங்களா பாயிண்ட்? சரி, இது நான் பேசணும்னா கூட எனக்கே டவுட்டா இருக்கு, நான் பேசுறேன் தான் நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளவு அருமையான பாயிண்ட் ஆனா ஃபீல் பண்ணியிருந்தோம். புரியுதுங்களா? அதாவது நம்ம சத்திய ஞானத்துல ஒருமைக்குள்ள வரணும், அது ரொம்ப முக்கியம் தான் சொல்றார் தேவன். ஆனா அதுதான் முக்கியமா, இல்ல அதை விட வேற ஏதாவது முக்கியம் இருக்கா அப்படிங்கறது கேள்வி. ஏதாவது முக்கியம் இருக்கா? சத்திய ஞானத்துல ஒருமை அப்படின்னா கேள்வி என்ன, அதை விட வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஒருமை முக்கியமா இருக்கா நமக்கு, அதுதான் கேள்வி. சொல்லுங்க நீங்க, அதை விட வேற ஏதாவது ஒருமை முக்கியமா? சத்தியம் இருந்தா போதுமா? சத்தியத்தை எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், அது போதுமா? கேரக்டர் அப்புறம் சரியான வார்த்தை வந்தா எனக்கு சந்தோஷம். விசுவாசம் கரெக்ட், சத்தியமும் தான் மகா பர்சனல் விசுவாசம். ஏன்னா அப்புறம் சூழ்நிலை சொல்ற, அப்ப முன்னிலை பிரச்சனை தெரியும். ஸ்பிரிட் ஒன்னஸ் இன் ஸ்பிரிட், வித்தியாசம் ரொம்ப வித்தியாசம். டாக்டரின்ல ஒன்னா இருக்கலாம், ஆனா பிரச்சனை வருமா வராதா அவங்களுக்கு மத்தியில? வரும். ஏன், எதுல வித்தியாசம் ஆயிடுச்சு, ஸ்பிரிட்ல வித்தியாசம் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஆவியில ஒருமை இல்லைன்னா என்ன ஆயிடும், நீங்க டாக்டரின்ல ஒருமையா இருந்தா கூட என்ன ஆயிடும் உங்களுக்கு? இந்த பாயிண்ட் நீங்க நல்லா வேறுபடுத்தி தயவு செஞ்சு புரிஞ்சுக்காங்க, கொஞ்சம் டைம் கூட நான் தரேன். டாக்டரின்லாம் ஒண்ணுதான் சரிங்களா, ஆனாலும் அது விட முக்கியமான ஒருமை எதுல வேணும், ஆவியில ஒருமை வேணும். நான் அந்த வார்த்தையை நான் படிக்கிற உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க, we agree, நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்னன்னா, however that every item of truth is important, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு ஒரு சத்தியமும் முக்கியம் தான், நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். And that the smallest item of error is injurious. அதே போல இந்த சத்தியங்களை ஒரு சிறு பிழை வந்துட்டாலும் அது நமக்கு ஆபத்து, அதையும் நம்ம ஒற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். And the Lord's people should pray and serve for unity in knowledge. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சத்திய ஞானத்துல ஒரு ஒருமையை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க ஜெபம் செய்யணும், அதையும் ஏற்றுக்கொள்ளுங்க. பட் ஆனா, we must not hope to attain this by force. இதை நாம் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது சொல்லிட்டு அடுத்ததான் பாயிண்ட், யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட் அண்ட் தி ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரூத் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங் தான் முக்கியம். நாலேஜில் யூனிட்டி இருக்குது சந்தோஷம், ஆனா அதை விட எது முக்கியம், ஆவியில ஒருமை. இன்னைக்கு சகோதர சகோதரில கண்டிப்பா அது கூட நாம பாக்குறோம், டாக்டர்ல ஒருமையா இருக்கிற சகோதரர்களுக்கு மத்தியில பிரச்சனை வருது, ஸ்பிளிட் ஆகுறாங்க. சத்தியத்துல ஒண்ணுதான், ஆனா என்ன ஆகுறாங்க, கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஆகுறாங்கன்னா ஆகுறாங்க, நாம பாக்குறோம். ஏன் யோசிக்கும் போதா நமக்கு ஒரு பாயிண்ட், ஏன் தேவனுடைய சத்தியத்துல தான் நம்ம ஒன்னா இருக்கிறோமே, சேம் தாட் தானே, எப்படி நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர மாட்டேங்குது, ஏன் ஒன்னு ஒரு வேலையை நம்ம சேம் செய்ய முடியல, நிறைய நடக்குது. ஏன் யோசிக்கும் போதா ஸ்பிரிட் வேற, ஸ்பிரிட் வேற, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற ஸ்பிரிட் வேற, நம்ம மகிமைக்கு வேலை செய்யற ஸ்பிரிட்டு, ரெண்டு பேர் ஒரே ட்ரூத்ல இருந்தா ஒரு ஸ்பிரிட்ல ரெண்டு பேர் டிஃபர் ஆயிட்டான், இவங்க ரெண்டு பேர் சேர முடியும். இது ரெண்டு ரெண்டுல ஏதோ ஒரு ஆவியத்தை தேவன் கண்டிப்பா அங்கீகரிப்பார், இன்னொரு ஆவிய அவரு என்ன அங்கீகரிப்பார். தேவனுடைய மகிமைக்காக ஒரு ட்ரூத்ல நம்பி விசுவாசிச்சு அவருக்கு உட்பட்டு வேலை செய்யறது ஒண்ணு, அதே ட்ரூத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசிச்சு ஆனா நம்முடைய மகிமைக்காக சில சமயங்களில் செஞ்சோம்னா இங்க என்ன மாறுபடுது, அந்த ஆவி மாறுபடும். சோ இந்த ஆவியில ஒருமை ரொம்ப ரொம்ப முக்கியம், அதான் அந்த கேள்வி நான் தேர்ந்தெடுத்த. The unity of knowledge is desirable, but what is still more important, அதை விட முக்கியமான ஒருமை எதுல இருக்கணும், தேவனுடைய ஆவியில நாம ஒருமையிலவங்களா இருக்கணும். நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆமா, அப்புறம் நம்ம மீட்டிங்ஸ்ல பார்க்கும்போது ஃபியூனரல் சர்வீஸ் பார்த்தோம், அடக்க ஆராதனை, அதுல இருந்து ஒரு கேள்வி தான், கடைசியா என்ன பண்ணணும், அடக்க ஆராதனை சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்படி இப்படி இருக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல இப்படி இப்படி பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு. அப்படி எல்லாம் பேசி சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சின்ன 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 மூணு பாயிண்ட் சொன்னோம் இல்லைங்களா, கண்டிப்பா ஒரு பேர் சபை பாஸ்டருக்கு என்ன பண்ணிட வேண்டாம், பிரேயருக்கு வாய்ப்பு கொடுக்கவே வேண்டாம், அவருக்கு அதுக்கு மேல வாய்ப்பே இல்லை இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு சின்ன பாட்டு வச்சு அந்த பாட்டு சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு கீர்த்தனை பாமாலையா இருக்கலாம், அது செஞ்சு நீங்க முடிவுக்கு அங்க கொண்டு வாங்க சொன்னார். அதுதான் இப்போ தேவன் நமக்கு அநேக தாழ்ந்துகள் கொடுத்திருந்தார் இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் அந்த தாழ்ந்துகளை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ ஒரு கேள்வி பிரதர் கேட்டார், இப்போ நம்ம அவர் டைம் டேலண்ட்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் மோர் அப்ரிசியேட்டட் பை தி லார்ட் தன் அவர் மணி, நம்முடைய தாளந்துகள் ஆகிய நேரம், நம்முடைய ஞானம், நம்முடைய ஆரோக்கியம், இவைகளை செலுத்துவது பணம் செலுத்துவதை விட உயர்ந்ததா, எஸ் இல்லைங்களா. இது ரெண்டுக்கு மத்தியில் ஒரு போட்டி வந்துச்சுன்னா, எனக்கு இந்த வாய்ப்பும் இருக்கு, எனக்கு இந்த வாய்ப்பும் இருக்கு, நான் எது செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது தேவன் எது அங்கீகரிக்கிறார், நீங்க உங்க மனசை இதுல விடுறத விட்டு போட்டு உலக காரியங்கள்ல போயிட்டு பணம் சம்பாரிச்சு எனக்கு ஊழியம் செய்யறத விட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்க நேரம், உங்க ஆரோக்கியம், உங்க செல்வாக்கு, உங்க ஞானம் எல்லாத்திலையும் நீங்க செலவு செய்யுங்க, தேவன் அதை அங்கீகரிக்கிறார், அது பெரிதான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அப்புறம் நமக்கு இருக்கிற தாழ்ந்துகள், சரி நம்ம இருக்கிற தாழ்ந்துகள் என்ன தாழ்ந்து அதை எந்த வகையில நம்ம பிரயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, அப்படி தெரியாத போது நம்ம அதை எப்படி நிர்ணயிக்கிறது, ஒரே சொல்யூஷன் தான் சொன்னோம், அதுக்கு என்ன சொன்னோம், தேவனுடையத்துல போய் ஜெபம் செய்யுங்க. அப்போ ஒருவன் ஞானத்தில் கண்டிப்பா தேவன் கிட்ட நம்ம போய் கேட்கணும், அவர் வெளிப்படுத்துவார், மகனே மகளே நான் உங்களை இந்த ரீதியில நான் பயன்படுத்த சித்தமா இருக்கிறேன், தேவன் கண்டிப்பா நமக்கு வெளிப்படுத்துவார் சகோதர சகோதரிகளை, அந்த பாயிண்ட் வைங்க. ஏன்னா இந்த பாயிண்ட் நல்லா யோசிங்க, ஒரு வேலை இன்னைக்கு நமக்கு அநேகர் இருக்கலாம், இன்னும் தேவன் என்னுடைய பார்ட் என்ன எனக்கு தெரியல, அதனால எனக்கு கண்ணீர் வருது, என்னுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ண முடியல, என்னால் நிறைவேற்ற முடியல, ஆனா எனக்குள்ள ஆவி வைராக்கியம் சொல்லுது நான் உங்களுக்காக என் ஜீவன் கொடுக்கணும், நான் ஒப்புக்கொண்டிருக்கிறேன் கான்சன்ட்ரேஷன்ல, ஆனா என்ன வழி எனக்கு தெரியல, என்னால் என்ன முடியும் எனக்கு தெரியல. நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, மனசுல ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, கண்டிப்பா சகோதர சொல்லி அப்ப நம்ம சஜஷன் தேவன் சொல்றதுதான் சொல்றோம். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளின்படி அவருடைய கிருபாசன தண்டையில போய் ஜபம் செஞ்சு கேட்கும் போது தேவன் அது தரா, கண்டிப்பா அதான் நம்ம செய்யணும் நம்ம பார்க்கறோம். அப்புறம் கடைசி கேள்வி, இந்த மாதிரி வசனா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த காணிக்கை தசம பாகம் வாங்குறது இல்ல, வாங்குறத விட கொடுக்கறது மேல், தேவன் சொன்னார் அவர் கூட அப்படித்தான் இருக்கிறார், நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார், நம்ம பாவத்துல விழுந்து சாபத்துக்குள்ள இருந்தாலும் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு அத்தனை நட்சத்திரம், நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ வகையான உணவு, பூவை ஒரு ஒரு பூவையும் நுகர்ந்து பார்க்கறதுக்கு நல்லா மூக்கு நல்லா நினச்சி பாருங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். நம்மளை சபிச்சிட்டாரு, மரண தண்டனை கொடுத்துட்டாரு இல்லைங்களா? மரண தண்டனை கொடுத்த கைதியை அப்பயும் கூட செல்லுக்குள்ளே தானே போட்டு வைக்கிறாங்க. ஆனால் தேவன் பார்த்தீங்களா, உனக்கு என்னென்ன வேணுமோ என்ன பண்ணுற செய்கிற உலகத்தில் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. அங்கே என்ன குறிக்கணும்னா அவருடைய அந்த கொடுக்குற குணம், அதுதான் நம்ம காப்பி பண்ணணும். நம்ம தேவன்கிட்ட இருந்து நம்ம அர்த்தம் ரொம்ப ஒன்று பெற்றுக்கொள்ளணும். அப்படி சொல்லும் போது ஒரு வசனம், ஒரு வாசனம் பார்த்தோம். நாம் ஏன் கொடுக்கணும்? ஏன்னா இருக்கிற மாடு ஆடு எல்லாம் யாருது தான், தேவன் தான். அவர் நம்ம கிட்ட அதிலிருந்து எடுத்துக்கொள்ள போறது இல்லை, எடுத்து ஒன்றும் அவர் எதையும் பிரயோஜனப்படுத்துறது இல்லை இல்லைங்களா? அவர் ஒன்றும் ஏழை இல்லை. ஆமாம், அண்ணன் அருமையாக சொல்றார் இல்லைங்களா, நம்ம பணம் கொடுத்தா அவரையா பணக்காரராக்க போறோம் இல்லை. ஆனால் ஏன் கொடுக்க சொல்றார்? ஆ, அந்த பாயிண்ட் தான் முக்கியம். ஏன் கொடுக்க சொல்றார்? கரெக்ட், பக்குவம் அந்த குணலட்சணம். சரி, இந்த குணலட்சணம் அதுதான் ஏக்கட்டும். இவங்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் பண்ணி எடுக்கிற ஸ்தானம் என்ன ஸ்தானம்? அங்க இருந்துட்டு எல்லா ஜனங்களையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்ப போறாங்க யுகா யுகத்துல. தெரியல இன்னும் எத்தனை சிஸ்திகளுக்கு அவங்க தேவனுடைய கிருபி அவங்க காண்பிக்க போறாங்க. அப்ப அதுக்கு கண்டிப்பா என்ன குணலட்சணம் வேணும்? தயாளம் இல்லைங்களா? கொடுக்கணும், கொடுக்கணும், கொடுக்கணும். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.